சகோதரன் ரடல், உங்களுக்கு நன்றி. சுவிசேஷத்தில் நான் ஒரு குமாரனை பெற்றுள்ளேன் என்று அறிந்திருப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆம், நல்லது, அருமையானது, அது நல்லது. ஆம், நான் சகோதரன் ரடல் அவர்களை நிச்சயமாகவே பாராட்டுகிறேன். ஒரு காலத்தில் பவுலுக்கு தீமோத்தேயு என்று அழைக்கப்பட்ட ஒரு குமாரன் இருந்தான் என்று நான் நினைக்கிறேன். அவன் அவனை சுவிசேஷத்தில் தன் குமாரன் என்றே அழைத்தான். எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை அது முன்பிருந்த பிளாசி போர்டா என்னே சிறப்பு. பிளாசி, நான் நீண்ட காலம் ஆகிவிட்டேன். ஆம், அப்படித்தான். நான் சிறுவனாயிருந்த காலம் என் நினைவுக்கு வருகிறது. அவளுடைய சகோதரன் லாயிடும் நானும் ஒன்றாக விளையாடினோம். அவள் பெரிய இனிப்பு ரொட்டிகளை உண்டாக்குவது வழக்கம். உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் அங்கு சென்று எங்களுக்கு சளிப்புண்டாகும் மட்டும் அதை தின்போம். ஒரு முறை அவர்கள் என்னை வரும்படி அழைத்தது என் நினைவுக்கு வருகிறது. லாயிட் என்னை அழைத்தான். பிளாசி ஒரு இனிப்பு ரொட்டி கட்டியை செய்து வைத்திருந்தாள். அவள் அப்பொழுது ஒரு சிறுமி. அவள் ஒரு பெரிய கேக்கை செய்து வைத்திருந்தாள். எங்களால் தின்ன முடியாது என்னும் நிலையை அடையும் வரை நாங்கள் தின்று கொண்டே இருந்தோம். நான் இரவு முழுவதும் லாய்டோடு தங்கப்போகிறேன் என்றே நான் எண்ணினேன். இருட்டாய்க் கொண்டே இருந்தபடியால் உங்களுக்கு தெரியுமா, நான் துரிதமாக வீட்டுக்கு செல்ல வேண்டியதா இருந்தது. எனவே வீட்டை அடைய மரண பயங்கொண்டு சாலையில் ஒரே ஓட்டம் பிடித்தேன். அவனுடைய தந்தையை குறித்து எனக்கு நினைவிருக்கிறது. உன் தாய் இன்னமும் உயிரோடு இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். நல்லது, அது அருமையாயுள்ளது. அந்த நாட்களுக்கு பிறகு எத்தனையோ காரியங்கள் சம்பவித்து விட்டன. ஆம், இப்பொழுது நாங்கள் இங்கே நடுத்தர வயதுள்ளவர்களாய் பாட்டனார் பாட்டி என்னும் நிலையை அடைந்துள்ளோம். நல்லது. ஆனால் ஒரு தேசம் உண்டு, அங்கு நமக்கு ஒருபோதும் வயதே ஆகாது. புரிகின்றதா பிளாசி? அந்த தேசத்தை நீ எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாய் என்றும் நிச்சயம் நீ அதை கண்டடைவாய் என்றும் நான் அறிந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஜிம், ஜிம் எப்படி இருக்கிறார் அவரா? ஆம், அது எனக்கு ஞாபகம் உள்ளது. ஜிம், அது அவளுடைய கணவர். அவரை எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அவர்களுடைய சில பிள்ளைகளையும் நான் அறிவேன். அதற்குள்ளாக அவர்களுக்கு விவாகமாகி பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருந்த வேளையில் நான் சுவிசேஷ ஊழியத்துக்கு சென்று விட்டேன். நாங்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து விட்டோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் எப்பொழுதாவது சகோதரன் லாயிடை காண்பதுண்டு. சாலையில் காரோட்டி செல்லும் போது அவரை காணும் போது அவரை கூப்பிடுவதுண்டு. அவர்கள் எத்தனையோ முறை எனக்கு ஆகாரம் சமைத்துக் கொடுத்திருக்கிறார்கள். நான் அவர்களோடு கூட பிறந்த சகோதர சகோதரியை போல் உள்ளேன். சகோதரன் ரடலின் முதல் உந்துதல் இந்த இடத்தில் இருந்தது என்பதை காணும் போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாய் உள்ளது. அவர் சாலை பக்கம் உள்ள ஒரு வீட்டை கர்த்தருடைய வீடாக மாற்றியிருக்கிறார். அது மிகவும் அருமையாய் உள்ளது. மேலும் உங்களுக்கு தெரியுமா, சில நேரங்களில் ஒன்றை நீங்கள் முன்கூட்டியே காண முடியுமானால் அது அதை மேலான ஒன்றாக செய்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே இந்த இளைஞனில் ஏதோ ஒன்று உள்ளதை நம்மால் காண முடிந்தது. அவர் மிகவும் நாணமுள்ளவராயிருந்தார். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய தந்தையும் நானும் ஒன்றாக வேலை செய்தோம். அவருடைய தந்தை வேலையில் கண்ணும் கருத்துமாயிருந்து எதையும் சாதித்து முடிப்பவர் என்பதை நான் அறிந்திருந்தேன். அந்த தன்மை ஏன் மகனுக்கு வந்திருக்க கூடாது? அவருக்கு ஒரு அருமையான தாயார் இருந்தது எனக்கு தெரியும். அவர் தகப்பனுடைய நல்ல பரம்பரையில் வந்தவர். எனவே அவருக்கு பின்னே நன்மையான ஏதோ ஒரு காரியம் காணப்பட வேண்டியதாயிருந்தது. நீங்கள் பாருங்கள், அவருடைய இருதயத்தில் கர்த்தருக்கு சேவை செய்ய வேண்டும் என்னும் அந்த ஆவல் உள்ளது. ஆழத்தை ஆழம் நோக்கி கூப்பிடும் போது அந்த கூப்பிடுதலுக்கு பதிலளிக்க ஒரு ஆழம் இருக்க வேண்டும். சகோதரன் ரடல் இவ்வாறு சென்று கொண்டிருப்பதை காண்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இங்கு அருமையான ஜனங்கள் இருக்கிறார்கள். இன்றிரவு இங்கு வந்து இங்கு சஞ்சாரிகளாய் இருக்கும் இந்த பரிசுத்தவான்களின் கூட்டத்துக்கு பிரசங்கிப்பது எனக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு சாத்தியமே. இது நமது வாசஸ்தலம் அல்ல, அது உங்களுக்கு தெரியும். நாம் யாத்திரிகர்கள், நாம் அவ்வாறுதான் இருக்கிறோம், நாம் வீட்டில் இல்லை. எனக்கு ஞாபகம் வருகிறது, சகோதரி ரடல், நீங்கள் எப்படியாய் அவரோடு கூட வந்து உட்காருவது வழக்கம் என்பது என் நினைவிற்கு வருகிறது. அவர் ஜெபம் செய்ய தலைவணங்குவார். உங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருந்தது. அவர்களுக்கு நிச்சயம் இருந்தது. அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பார் என்று சகோதரிக்கு நம்பிக்கை இருந்தது. எனவே அத்தகைய ஒரு நல்ல மனைவியையும் நல்ல தகப்பனும் தாயும் அவர்கள் எல்லோரும் அவருக்காக ஜெபிக்கும் பொழுது சகோதரன் ரடலுக்கு ஏதோ ஒன்று சம்பவிக்க வேண்டியதாக இருந்தது. இதோ அதன் விளைவு. சகோதரன் ரடல், இது உங்களுக்கு நிற்கும் இடமாக மாத்திரம் இருந்து இங்கிருந்து நீங்கள் சுவிசேஷத்தின் மகிமைக்கென்று உயர உயர சென்று மிகவும் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்றே நான் ஜபிக்கிறேன். சகோதரன் சகோதரி ரடல் அவர்களே, அங்குள்ள மார்க்ஸ் இதை குறித்து இன்றிரவு மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார் என்று எனக்கு தெரியும். பில்லிப்பால் பிரசங்க பீடத்தில் நிற்க காண்பது எனக்கு எவ்வளவு பிரியம். என்றாவது ஒரு நாள் ஜோசப் பிரசங்க பீடத்தில் இருப்பதை காண நான் உயிரோடு இருப்பேன் என்று நான் நம்புகிறேன். அது மிகவும் நன்றாயிருக்கும். அப்பொழுது பிள்ளைகளை வாலிப பருவம் வரைக்கும் வளர்க்க நாம் பட்ட பாடுகள் தொல்லைகள் அனைத்துமே அது நமக்கு நல்லுணர்ச்சியை தரும். நீங்கள் பின்னோக்கி உங்கள் தகப்பனாரின் தலையில் உள்ள நரைமுடியையும் மற்ற காரியங்களையும் பாருங்கள். உங்களுடைய தவறான செயல்களே அவருக்கு நரைமுடி தோன்ற காரணமாக இருந்தன என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அது உண்மை. நல்லது, இங்கிருப்பது நன்மையாகவே உள்ளது. என் தொண்டை சிறிது கரகரப்பாய் உள்ளது. நான் பிரசங்கித்துக் கொண்டே வருகிறேன். நானும் சகோதரன் ஜீன் கோட் அவர்களும் நேற்று மீன் பிடிக்க சிறு பயணம் மேற்கொண்டோம். எங்களுக்கு மீன் கிடைத்தது. எனவே எங்களுக்கு நல்ல தருணம் உண்டாயிருந்தது. நாங்கள் சற்று நேரம் கழித்து திரும்பி வந்தோம். நாங்கள் படகில் தண்ணீரின் மேல் சென்றோம். அங்கு சற்று குளிராயிருந்தது. எனவே நீங்கள் என்னோடு சற்று பொறுத்துக் கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். நாங்கள் கோடைகால கூட்டங்களுக்கு செல்லவிருக்கிறோம். ஏறக்குறைய 90 நாள் கூட்டங்கள். ஆகஸ்ட் முடிவில் அல்லது செப்டம்பர் முதல் தேதி திரும்பி வருவோம் என்று எதிர்பார்க்கிறோம். நாங்கள் இப்பொழுது செல்ல போகிறோம். இந்த வாரம் நான் மெக்சிகனில் உள்ள கிரீன் பேயில் தொடங்குகிறேன். ஞாயிறு பிற்பகலில் சிக்காகோவில் உள்ள உயர்நிலை பள்ளியில் நடக்கும் கன்வென்ஷனில் கலந்து கொள்ள அங்கு திரும்பி செல்வேன். விஸ்கானில் உள்ள கிரீன் பேயில் கிறிஸ்தவ வர்த்தகரின் மூல கன்வென்ஷனில் நான் பேசப் போகிறேன். அதன் பின்னர் அங்கிருந்து சிக்காகோவுக்கு செல்வேன். பின்னர் திங்களன்று பெருங்கூட்ட மிஷினரி சகோதரன் ஜோசப் போஸ் நடத்தும் கூட்டத்தில் பங்கு கொள்ள நான் சிக்காகோவில் இருப்பேன். அதன் பின்னர் வீடு திரும்பி தென்பாகத்திற்கு செல்வேன். தென் பைன்ஸ், வட கரோலினா மற்றும் தென் கரோலினாவுக்கு செல்வேன். பிறகு லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள தென்கேட் என்னும் இடத்தில் உள்ள கவு பேலஸுக்கு செல்வேன். அங்கு 40 சொச்சம் ஒருத்துவ சபைகள் ஒன்று சேர்ந்து அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்கிறார்கள். ஒருத்துவக்காரர்கள் எனக்காக கூட்டத்தை ஒழுங்கு செய்வது இதுவே முதன்முறையாகும். அங்கிருந்து ஆரியன் வழியாக கலிபோர்னியா, பிறகு கனடாவுக்கு அங்கிருந்து அலாஸ்காவில் உள்ள ஆங்கரேஜ், பின்பு இந்த இலையுதிர் காலத்தின் போது திரும்ப வருவேன். இந்த இலையுதிர் காலத்தின் பிற்பாகத்தின் போது கென்யா, டான்சினியா, டர்பன், ஆப்பிரிக்காவில் உள்ள தென்னாப்பிரிக்கா ஆகிய இடங்களில் கூட்டங்களை ஒழுங்கு செய்ய சகோதரன் ஜோசப் போஸ் அங்கு செல்கிறார். இந்த இடங்களுக்கு செல்ல எனக்கு ஏவுதல் உண்டா என்று கேட்டால் எனக்கு இல்லை. ஆனால் எங்காவது ஒரு இடத்தில் விதையை விதைக்க வேண்டும் என்றும் தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று என்னால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்றே நான் உணர்கிறேன். இப்பொழுது நாம் மற்றொரு ஜபத்தை ஏறெடுக்க மறுபடியும் தலை வணங்குவோமாக. நாம் ஜபம் செய்யவில்லை என்பதனால் அல்ல, ஆனால் உங்களிடம் சில வார்த்தைகளை பேசுவதற்கு இங்கே எனக்கு உதவி செய்ய கர்த்தரிடம் கேட்க நான் விரும்புகிறேன். எங்கள் பரலோக பிதாவே, இப்பொழுது நாங்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய கிருபாசனத்தை அணுகிக் கொண்டிருக்கிறோம். அவர் எங்களுக்கு அனுமதி அளித்து அவரிடம் வர எங்களை அழைத்திருக்கிறார். நாங்கள் அணுகும் போது நாங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது எங்களுக்கு அருளப்படும் என்று அவர் உரைத்துள்ளார். நாங்கள் உமது நியாயசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று கேட்கப் போவதில்லை. எங்கள் குற்றங்களை நாங்கள் அறிக்கையிட்டு நல்லதொன்றும் எங்களிடம் இல்லை என்பதை அறிவித்து உம்மிடம் இரக்கத்தை பெற்றுக் கொள்ள கிருபாசன தண்டையில் நிற்கவே நாங்கள் விரும்புகிறோம். எங்களுக்குள் நிறை நலத்தன்மை ஒன்றுமே இல்லை. ஆனால் கர்த்தாவே, எங்களையே சமர்ப்பிக்கிறோம். உமக்கு கொடுக்க எங்களிடம் ஒன்றுமே இல்லை. எங்களுடைய கர்த்தராகிய இயேசுவின் ஜபமும், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கிரை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று அவர் கூறி எங்களை அழைத்துள்ளார். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். நாங்கள் வந்து அவருடைய நாமத்தில் எதை கேட்டாலும் அது அருளப்படும் என்று அவர் எங்களிடம் கூறியுள்ளார். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் விசுவாசத்தின் அடிப்படையில் நாங்கள் வந்து இந்த சபையையும், எங்கள் அருமை சகோதரன் ரடலையும், அவருடைய குடும்பத்தையும், இங்கு வந்துள்ள குடும்பங்கள் அனைத்தையும் ஆசீர்வதிக்குமாறு வேண்டிக் கொள்ளுகிறோம். நான் பார்த்தபோது இன்றிரவு திருமதி மாரிஸை கண்டு கடந்து சென்ற நாட்களை நினைவு கூர்ந்தேன். தேவனே, நான் அவளிடம் கூறினது போன்று எத்தனையோ காரியங்கள் சம்பவித்து விட்டன. எத்தனையோ ஆபத்துக்கள், பாடுகள், கன்னிகள். கர்த்தாவே, அவைகளின் வழியாக நீர் எங்களை ஏற்கனவே கொண்டு வந்து விட்டீர். எங்கள் நம்பிக்கை உம்மில் உள்ளது. நாங்கள் உமக்குள் பாதையின் முடிவுக்கு சென்று கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தை ஆசீர்வதியும் கர்த்தாவே. உம்முடைய நாமத்தை இந்த இடத்தில் வைத்து இந்த இடத்திற்கென்று ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ள மிக சிறந்தவைகளை இவர்களுக்கு தருவீராக. இன்றிரவு அந்த சகோதரன் ஜபித்தது போன்றே பொல்லாங்கு எல்லா தடைகளையும் நீ நீக்கி போட வேண்டும் என்று இந்த இளைஞன் ஜெபித்தார். கர்த்தாவே, அதை அருளும். அவருடைய ஜெபத்திற்கு மறு உத்தரவு அருள்வீராக. எங்கள் மத்தியில் உள்ள வியாதியஸ்தரை சுகமாக்கும். நீதியின் மேல் பசிதாகம் உள்ள ஆத்துமாவுக்கு ரட்சிப்பை அருள்வீராக. இப்பொழுதும் கர்த்தாவே, உம்முடைய அப்ரோஜனமான ஊழியக்காரனின் குரலையும் முயற்சிகளையும் பரிசுத்தப்படுத்துவீராக. உம்முடைய வார்த்தையை ஆசீர்வதிப்பீராக, அது வெறுமையாய் திரும்பாமல் அதன் நோக்கத்தை நிறைவேற்றுவதாக. இன்றளவு பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவனுடைய காரியங்களை எடுத்துக்கொண்டு பெரியோர் முதல் சிறியோர் வரையுள்ள எங்கள் இருதயங்களை உற்சாகப்படுத்துவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதை கேட்கிறோம், ஆமேன். இன்று காலை நான் நீண்ட நேரம் பிரசங்கித்து விட்டேன். எனக்கு பிரசங்கிப்பதை குறித்து தெரியவில்லை. நான் ஒரு வகையில் ஞாயிறு பள்ளி பாடத்தை போதித்தேன். ஒரு நாள் நான் 6 மணி நேரம் கற்றுக் கொடுத்தேன். இன்றிரவு அவ்வளவு மோசமாக இருக்காது என்று நான் நிச்சயமுடையவனாயிருக்கிறேன். நான் இங்கு ஒரு சிறு பொருளை வைத்திருக்கிறேன். ஏதாவது ஒரு வேத பாகத்தை படிக்க விரும்புகிறேன், ஏனெனில் அவருடைய வார்த்தைகள் தவறாது என்று நான் அறிந்திருக்கிறேன். என் சொற்கள் தவறக்கூடும். என் சொற்களை அவருடைய வார்த்தையுடன் சேர்த்து அவருடைய வார்த்தையை சுற்றி ஒரு சந்தர்ப்பம் உண்டாக்கி பொருளை உபயோகிக்க விரும்புகிறேன். இன்றிரவு வேதத்திலிருந்து 2 பாகங்களை படிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 18:10 ஒரு பாகமாகவும், ஏசாயா 32:2 மற்றொரு பாகமாகவும் படிக்க விரும்புகிறேன். இப்பொழுது நீதிமொழிகள் 18:10.
The name of the Lord is a strong tower.
கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஏசாயா புத்தகத்தில் 32:1-2
Behold, a king shall reign in righteousness. A prince shall rule in judgment. And a man shall be as a hiding place from the wind.
And இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். இப்பொழுது என் பொருள் அழுத்தத்தை வெளியேற்றுதல் என்பதை பொருளாக உபயோகிக்க விரும்புகிறேன். இது ஒரு விரோதமான பொருள், அழுத்தத்தை வெளியேற்றுதல் என்பது.
Before coming to a meeting, I always try to pray.
இதை நான் தெரிந்து கொண்ட காரணம் என்னவெனில், கூட்டத்திற்கு வருவதற்கு முன்பு நான் எப்பொழுதுமே ஜெபித்து கர்த்தரை தேடுவதுண்டு. அது பெரிய சபையானாலும் சிறிய சபையானாலும் ஒருவரை கொண்டதானாலும் லட்சக்கணக்கானவரை கொண்டதானாலும் நான் காணப்படுவதற்காகவோ அல்லது கேட்கப்படுவதற்கோ அங்கு நிற்பதில்லை. என் கர்த்தரை மகிமைப்படுத்த ஏதாவது ஒன்றை செய்யவே நான் நிற்கிறேன். எனவே ஜனங்களின் தேவைகளை காணும் போது நான் கேட்கப்படுவதற்காக இங்கு வருவதில்லை, ஏனெனில் நான் கேட்கப்படுவதற்கு என்னில் ஒன்றுமே இல்லை. மோசமான குரல், கல்வி கற்காதவன், எடுத்துக்கொண்ட பொருளில் நிலை நிற்காமல் ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் தாவிச் செல்பவன். நான் சொல்வன்மை படைத்த பேச்சாளன் அல்ல, ஆனால் கர்த்தரை நான் நேசிக்கிறேன். முதலில் அவருடைய ஜனங்களை நேசிக்காமல் நான் கிறிஸ்துவை நேசிக்க முடியாது, புரிகின்றதா? அவருடைய ஜனங்களை நான் நேசிக்க வேண்டும். அவருடைய ஜனங்களை நான் நேசிப்பேனேயானால் அப்பொழுது நான் அவரை நேசிக்கிறேன். மேலும் அவர் செய்த விதமாகவே நானும் செய்ய விரும்புகிறேன். அவருக்கு இருந்த குறிக்கோள்களை என்னுடைய குறிக்கோள்களாக வைத்துக் கொள்ளவே நான் விரும்புகிறேன். அதாவது எப்பொழுதும் நன்மை செய்ய முயற்சித்து யாருக்காயிலும் உதவி செய்வதையே நான் விரும்புகிறேன்.
Seeing this day that we live in,
நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலத்தை காண்கையில் இந்த சபை ஒரு மேன்மையான போதகரை பெற்றுள்ளது என்பதை அறிந்துள்ளோம். அதை நான் புகழ்ச்சிக்காக கூறவில்லை, என் இதயபூர்வமாக கூறுகிறேன். வேற ஏதாவதை கூறினால் நான் மாய்வாளக்காரனாயிருப்பேன். என்ன வந்தாலும் போனாலும் சத்தியத்தில் நிலை நிற்கும் ஒரு போதகரை இச்சபை பெற்றுள்ளது என்று நான் நம்புகிறேன். நான் அதை நம்புகிறேன். அதுவே என் குமாரனில் நான் கொண்டுள்ள திடமான நம்பிக்கை. நான் அதை நம்புகிறேன். அவர் பயமில்லாதவர், அவர் கௌரவமானவர், பரிசுத்த மனிதர், இந்த கடைசி நாளின் ஊழியத்திற்கென தேவனால் அனுப்பப்பட்டவர் என்று நான் நம்புகிறேன். நான் பிரசங்கிக்கும் அதே வார்த்தையின் பாகத்தை அவரும் பிரசங்கிக்கிறார். அதாவது ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அது எழுதப்பட்ட விதமாகவே அது எனக்கும் பிடிக்கும். எதனோடும் ஒப்புரவாகாமல் வார்த்தையோடு சரியாக தரித்திருத்தல், நான் அதையே விரும்புகிறேன். அவர் வாலிபராயிருந்தும் அப்படிப்பட்ட மனிதனாக அவர் இருக்கும் பட்சத்தில் அவருடைய பிரசங்க பீடத்தில் நின்று கொண்டு அவருடைய சபையோருக்கு உதவும்படியாக நான் என்ன கூற முடியும் என்று நான் எண்ணினேன். ஏனெனில் அதற்காகவே அவர் என்னை அழைத்திருக்கிறார். அவர் ஒரு மேய்ப்பன், அவருடைய ஆடுகளை அவர் கண்காணித்து வருகிறார். இப்படி ஒரு சிறு மாற்றத்தை உண்டாக்கினால் அவருடைய ஜனங்களுக்கு அது உதவியாயிருக்கும் என்று அவர் நினைத்திருப்பார். அவர் உங்களில் சிரத்தை கொண்டுள்ளார். அவர் உங்கள் நலனில் சிரத்தை கொண்டுள்ளார். இரவும் பகலும் எந்த நேரமானாலும் எந்த ஒரு இடத்துக்கும் அவர் சென்று அவரால் முடிந்த உதவியை செய்வார். நல்லது, அப்படிப்பட்டவரே தேவனுடைய உண்மையான ஊழியக்காரன். அவர் சொன்னார், அவர் என்னை கஷ்டப்படுத்தினதாகவும் தொல்லைப்படுத்தினதாகவும் சதா தொந்தரவுபடுத்தினதாகவும் கூறினார். அவர் அப்படி செய்யவே இல்லை. அவர் என்னை வரும்படியாக சதா கேட்டுக்கொண்டே இருந்தது அவர் மேல் எனக்கு இருந்த அன்பை அதிகரிக்க செய்தது. அது எனக்கு பிரியம். அவருக்கு என் மேலுள்ள நம்பிக்கையை அது காண்பிக்கிறது. அவருடைய ஆடுகளுக்கு நான் தீங்கு விளைவிப்பேன் என்று அவர் எண்ணியிருந்தாரே ஆனால் அவர்களுக்கு முன்பாக அவர் என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்க மாட்டார். இல்லவே இல்லை, எந்த மேய்ப்பனும் அவ்வாறு செய்ய மாட்டார். நான் நன்மையானதையே செய்வேன் என்பதையே அவர் நினைத்திருப்பார். நான் வரும்படியாக அவர் என்னை அழைத்ததன் மூலம் அவர் எனக்கு பெரிய ஒரு சிலாகியத்தை அளித்திருக்கிறார். அவருடைய குறிக்கோள்கள் எனக்கு பிடிக்கும். அதாவது அது நிகழும் வரைக்கும் அதில் நிலைத்திருப்பது. அப்படிப்பட்டவர் தான் விசுவாசம் கொண்ட மனிதர். அது எனக்கு பிடிக்கும். எனவே நான் இந்த சபையோரிடம் என்ன பேசுவேன், அவர்களுக்கு எல்லாவற்றிலும் சரியான பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கும் என்பதில் சந்தேகமில்லை என்று எண்ணினேன். ஆனால் இன்று ஜனங்களின் மேல் ஒரு அழுத்தம் தங்கியுள்ளது. அந்த அழுத்தம் ஸ்தாபன பாகுபாடற்றது. அதற்கு வயது வரம்பு ஏதுமில்லை. அது பட்சபாதம் இல்லாதது. அது இளைஞர், வயோதிபர், நல்லோர், தீயோர் எல்லோர் மேலுமே தங்கியுள்ளது. அழுத்தம். நாம் பயம் நிறைந்த காலத்தில், நரம்பு தளர்ச்சி கொண்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லோருமே இங்கும் அங்கும் விரைந்து சென்று முடிவில் எங்குமே அடைவதில்லை. அது இக்காலத்தின் போக்காய் உள்ளது. இந்த சபையும் கூட எங்கும் உள்ள மற்றவர்களைப் போல் அதனால் தொல்லைப்படுகிறது என்று நான் அறிவேன். கூடாரங்கள் அதனால் தொல்லைப்படுகின்றன. எல்லா இடங்களிலுமே, முழு உலகமுமே. இது அழுத்தத்தின் காலம். அவசரம், 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 அவசரப்பட்டு முடிவில் காத்திருத்தல். இரவு உணவு உண்பதற்காக மணிக்கு 90 மைல் வேகத்தில் காரோட்டி சென்று உணவு சமைத்து முடிப்பதற்கு 2 மணி நேரம் காத்திருத்தல். அது உண்மை. அது இக்காலத்தின் போக்கு. இவ்வாறு அவசரமாக காரில் வேகமாக செல்வது உங்களுக்கு நரம்பு தளர்ச்சியை உண்டாக்குகிறது. அப்பொழுது மனைவி சிறிது மாறாக எதையாவது கூறிவிட்டால் அவள் மேல் சீறி விழுகின்றீர்கள். கோபம், கணவன் ஏதாவது ஒன்றை கூறிவிட்டால் நீங்கள் காலை தரையில் ஓங்கி மிதித்து அறைக்கு செல்லும்படி அவரை விரட்டுகிறீர்கள். புரிகின்றதா? கணவரே, உம்மோடு பேச நான் தயாரில்லை, இங்கிருந்து போய்விடும் என்று கூறுகிறீர்கள். மனைவியே, ஓ, எனக்கு பயமாக உள்ளது. புரிகின்றதா? ஏன், என்ன விஷயம்? புரிகின்றதா? இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த இறுக்கம் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. அதன் விளைவு தவற்றை செய்து இடத்திற்கு பொருத்தமில்லாமல் நடந்து கொள்வதே. அது உண்மை. அது ஏழைகளை அவிதம் நடந்து கொள்ள செய்யும். அது நடுத்தர வகுப்பினரை அவிதம் நடந்து கொள்ள செய்யும். அது பணக்காரரை அவிதம் நடந்து கொள்ள செய்யும். அது அந்த விதமாக தவறாக நடந்து கொள்ள செய்யும். அது மிகவும் நல்லோரை அவிதம் நடந்து கொள்ள செய்யும். அது நல்லோரை அவிதம் நடந்து கொள்ள செய்யும். ஏனெனில் அது இறுக்கம், நீராவி அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. அதாவது எங்காவது வெளியேற்ற வேண்டும். புரிகின்றதா? நீங்கள் அவ்வாறு செய்யாபடி எந்திர கொதிகலத்தையே வெடிக்க செய்து விடுவீர்கள். நாம் காண்பது என்னவெனில், நாட்கள் செல்ல செல்ல அது அதிகரிக்கிறது. நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் முதலாளியிடம் நல்லது, இன்னார் இன்னார் என்று கோபமாக பேசுகிறீர்கள். உங்கள் பிள்ளையிடமோ இங்கே வா என்று அதட்டுகிறீர்கள். அம்மா, என்னால் பாருங்கள். புரிகிறதா? அது உங்கள் எரிச்சலை அதிகரிக்க செய்கிறது. என்னே, புரிகிறதா? உங்கள் தலை வெடித்துவிடும் போன்ற உணர்ச்சி உங்களுக்கு ஏற்படுகிறது. எனக்கு தெரியும். அதனுடன் ஒவ்வொரு நாளும் நான் ஈடுபடுகிறேன். எனவே அது என்னவென்று எனக்கு தெரியும். அது அதிகரிக்கிறது. அன்று ஒரு இரவு இதை குறித்து நான் சிந்தித்தேன். நான் ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனைக்கு சென்றிருந்தேன். நமது போதகர் வியாதியாய் இருந்ததாக நினைத்தேன். ஆனால் அவர் களைத்து போயிருந்தார். அவர் ஓடி 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 முடிவில் களைப்புற்றார். அவர்களில் சிலர் என்னை சந்தித்து அவர்கள் அங்குள்ள அலுவலகத்தில் என்னை சந்தித்து அவருக்கு வந்த அழைப்புகளுக்கு நான் செல்ல கூடுமா என்று என்னை கேட்டனர். நான் நாள் முழுவதும் வேலையில் ஈடுபட்டிருந்தேன். வெவ்வேறு இடங்களில் இருந்து ஊழியக்காரர் வந்திருந்தனர். நானோ சரி என்றேன். அவருக்கு வந்த அழைப்புகளுக்கு நான் சென்றேன். நான் ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனைக்கு சென்றேன். அவர்கள் ஒரு ஸ்திரீயின் பெயரையும் அவள் தங்கியிருந்த அறையின் எண்ணையும் எனக்கு கொடுத்திருந்தனர். நான் மருத்துவமனையில் வேலை பார்க்கும் ஒரு ஸ்திரீயிடம் சென்றேன். பார்வையாளர்களின் நேரம் முடிவதற்கு 15-20 நிமிடங்கள் மாத்திரமே இருந்தது. நான் அவளிடம் சென்று நான் ஒரு போதகர் என்றும் இன்னென்ன பெயர் கொண்ட ஸ்திரீயை காண விரும்புகிறேன் என்றும் கூறினேன். அவள் என்னை முறைத்து பார்த்தாள். அவள் எதையோ செய்து கொண்டிருந்தாள். அவள் திரும்பி பார்த்து உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாள். நானோ இந்த பிரிவில் இந்த பெயர் கொண்ட ஸ்திரீ எங்கிருக்கிறாள் என்று அறிய விரும்புகிறேன் என்று கூறினேன். அதற்கு அவளோ எனக்கு தெரியாது என்றாள். நான் எனக்கு ஒரு குறிப்பிட்ட இடமும் அதன் எண்ணும் கொடுக்கப்பட்டது. உங்களை முதலில் கேட்கலாம் என்றே நினைத்தேன் என்று கூறினேன். அவள் உங்களிடம் அந்த எண் இருந்தால் போய் பாருங்களேன் என்று சொல்லிவிட்டாள். நானோ நன்றி என்று கூறினேன். அப்பொழுது நான் அந்த பிரிவின் வாசலை அடைந்து இன்னென்ன பெயர் கொண்ட ஸ்திரீ இங்கிருக்கிறாளா என்று கேட்டேன். இல்லை என்றே உள்ளே இருந்து பதில் வந்தது. நான் திரும்பிச் சென்று என் அனுமதி சீட்டை பார்த்தேன். அதில் அங்கேதான் என்று போடப்பட்டிருந்தது. நான் முதலில் கண்ட அந்த ஸ்திரீயிடமே சென்று அது தவறான எண் என்று கூறினேன். அவள் பெயர் என்னவென்று நீங்கள் சொன்னீர்கள் என்று கேட்டாள். நானும் பெயரை சொன்னேன். அவள் இந்த தளத்தில் அவள் இல்லை என்றாள். அப்பொழுது நான் உங்களுக்கு நன்றி என்று கூறிவிட்டு நான் மேல் மாடிக்கு சென்று பார்க்கிறேன் என்றேன். எனவே நான் மேல் மாடியில் அடுத்த அறைக்கு சென்றேன். தலையை சொரிந்து கொண்டு மேசையின் அருகில் உட்கார்ந்து கொண்டிருந்த ஒரு மருத்துவரிடம் நான் முதலில் சென்று எப்படி இருக்கின்றீர்கள் என்று கேட்டேன். அவர் என்னை ஏற இறங்க பார்த்தார். அவரை விட்டே சென்று விடலாமே என்று எண்ணிக்கொண்டேன். அதன் பின்னர் நான் அந்த வரிசையில் சிறிது தூரம் சென்றேன். அங்கு மேஜையின் அருகில் ஒரு மருத்துவச்சி உட்கார்ந்து கொண்டிருந்தாள். நான் என்னை மன்னியுங்கள் என்று கூறினேன். அவளோ உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாள். நான் இன்னென்ன பெயர் கொண்ட ஸ்திரீ இங்கு எங்காவது இருக்கிறாளா என்று கேட்டேன். அவள் எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டாள். நான் சொன்னேன். அவள் கூறினாள், நான் 321 இல்லை 221 என் அறைக்கு போக வேண்டியவன். அங்கு சென்றபோது யாருமே இல்லை. அந்த ஸ்திரீ அந்த பெயர் கொண்ட ஸ்திரீ கீழே இல்லை என்று கூறினாள். எனவே ஒரு கால் மேல்மாடியில் இருக்கலாம் என்று நினைத்து இங்கு வந்தேன் என்றேன். அவளோ அப்படியானால் நீங்கள் ஏன் 321 என்ற எண் கொண்ட அறைக்கு சென்று பார்க்க கூடாது என்று கூறினாள். அதற்கு நானோ உங்களுக்கு நன்றி என்று கூறினேன். 321 என்ற எண் கொண்ட அறையை நான் அடைந்து என்னென்ன பெயருள்ள ஸ்திரீ இங்கு இருக்கிறாளா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் இல்லை என்று கூறினர். அங்கு ஒரு ஸ்திரீ படுத்துக் கொண்டிருந்தாள். அவள் அந்த ஸ்திரீ இந்த அறைக்கு எதிரில் உள்ள 31 என்ற எண் கொண்ட அறையில் இருந்தாள் என்றாள். நானோ உங்களுக்கு நன்றி அம்மணி என்று கூறினேன். நான் அந்த அறைக்கு சென்று என்னென்ன ஸ்திரீ இங்கு இருக்கிறாளா என்று கேட்டேன். இல்லை, அவளை இங்கிருந்து கொண்டு போய்விட்டனர். அவள் கீழ்தளத்தில் இருக்கிறாள் என்றனர். நானோ ஓஹோ என்ன என்று எண்ணிக்கொண்டேன். பின்னர் மீண்டுமாக இறங்கி கீழே சென்றேன். அவர்கள் அரை எண்ணெய் கொடுத்தனர். நான் கீழே சென்று எல்லா இடங்களிலும் நான் மறுபடியும் அந்த மேசையின் அருகே செல்ல பயந்தேன். அந்த எண்ணுள்ள அறையை கண்டுபிடிக்க மேலும் கீழும் சென்று பார்த்தேன். ஆனால் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த மருத்துவமனையில் உள்ளவர்களுக்கு சிறிய சிறகுகள் முளைத்துள்ளதாகவே எண்ணம். இதோ அந்த மருத்துவர் கையில் பரிசோதனை குழாயுடனும் கைப்பையுடனும் வந்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒருவரை நான் கண்டதே இல்லை. அவர் 4 அடி உயரமும் 4 அடி அகலம் உள்ளவராயிருந்தார். அவரை எதற்கு ஒப்பிடலாம் என்றால் அவர் நடந்து வந்து கொண்டிருந்தார். நான், ஐயா மாலை வணக்கம், நீர் இந்த எண் கொண்ட அறை எங்குள்ளது என்று சொல்ல முடியுமா என்று கேட்டேன். அதற்கு அவரோ மேலே இந்த வழியாக வெளியே அந்த வழியாக என்றார். அப்பொழுது நான் உங்கள் தகவலுக்கு நன்றி என்று கூறினேன். அது உண்மை. அவரோ மேலே இந்த வழியாக வெளியே அந்த வழியாக என்றார். நான் நன்றி என்று கூறிவிட்டு நான் இன்னும் அந்த இடத்தை அடையவில்லையே என்று எண்ணினேன். நான் திரும்பி பார்த்தபோது அந்த மேஜையின் அருகில் தயவுள்ள வேறொரு ஸ்திரீ நின்று கொண்டிருப்பதை கண்டேன். நான் அவளிடம் நடந்து சென்று மாலை வணக்கம் என்றேன். அவளோ எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டாள். நான், அம்மணி எனக்கு ஒரே குழப்பமாக உள்ளது என்று சொல்லிவிட்டு என் கதையை கூறினேன். நான் காலையில் நடக்க வேண்டிய அறுவை சிகிச்சைக்காக ஒரு ஸ்திரீ இங்கு எங்கோ சேர்க்கப்பட்டிருக்கிறாள். அவள் மரண தருவாயில் இருக்கிறாள். நான் ஒரு ஊழியக்காரன். எங்கள் போதகருக்கு அவர்களுடைய அழைப்புக்கு இணங்கி வர இயலவில்லை. அவர்கள் இந்த அறை எண்ணை எனக்கு கொடுத்தனர் என்றேன். அவளோ சற்று பொறுங்கள் சகோதரன் பிரணாம், நான் கண்டுபிடித்து தருகிறேன் என்றாள். நல்லது, நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன் என்றேன். அவள் எல்லாவற்றையும் கீழே வைத்துவிட்டு அங்கு நடந்து சென்று கண்டுபிடித்து அவள், ஓ ஆம் சகோதரன், அவள் உங்கள் இடது பக்கத்தில் உள்ள இன்னென்ன அறையில் இருக்கிறாள், அங்குள்ள அறையில் என்றாள். நானோ மிகவும் நன்றி என்று கூறி திரும்பி பார்த்தேன். அதுதான் நீராவியை வெளியேற்றுதல் என்று நினைத்துக் கொண்டேன். எல்லோருக்குமே இது நரம்பு இருக்க காலமாய் கொண்டு வருகிறது. எல்லோருக்குமே இருக்கம் அதிகரித்து வருகிறது. யாருக்குமே நேரம் கிடைப்பதில்லை. அதன் விளைவாகவே இருக்கம் அதிகரித்துக் கொண்டே வந்து முடிவில் தீங்கு விளைவிக்கக்கூடியதாயிருக்கிறது. அவர்கள் அதை கோபத்தின் வடிவில் வெளியேற்றி சொல்ல நினையாத காரியங்களை சொல்லும் போது அதனால் ஒருவருக்கு ஒருவர் மனஸ்தாபம் ஏற்படுகிறது. அதை குறித்து எல்லோருமே குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். நானும் குற்றவாளி, நீங்கள் அனைவருமே குற்றவாளிகள். நாம் அழுத்தத்தில் உள்ள போது சில காரியங்களை செய்துவிடுகிறோம், அவைகளை அமைதியான நிலையில் செய்திருக்க மாட்டோம். எனவே இன்று அதிகப்படியான அழுத்தம் உண்டாகிக் கொண்டே வருகிறது. நான் எதையும் கூறுவதற்கு முன்பு நான் இதை கூறுவேனாக, இது சத்துரு வந்து அழுத்தத்தை உண்டாக்குவது என்றே நான் நினைக்கிறேன். அது பிசாசு என்று நான் நினைக்கிறேன். கர்த்தருடைய வருகை சமீபமாய் உள்ளது என்று நாம் அறிந்திருக்கிறோம். கடைசி நாட்களில் பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல் சுற்றித் திரிவான் என்று வேதம் கூறுகிறது. அவன் உங்களை அழுத்தமான நிலைக்கு கொண்டு வந்து நீங்கள் பதட்டப்பட்டு அவசரமாக ஏதாவது ஒன்றை குறித்து தீர்மானம் எடுக்கும்படி அவன் செய்தால், நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து ஆலோசனை செய்யும் பட்சத்தில் அத்தகைய தீர்மானம் செய்திருக்கவே மாட்டீர்கள். 3 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு வேட்டை பயணத்தை மேற்கொண்டேன். அப்பொழுது எனக்கு ஒரு சிகப்பு இந்தியன் வழிகாட்டியாக இருந்தார். நானோ வேகமாக வேட்டையாடுபவன், அது என் இயல்பு, புரிகின்றதா? அது அழுத்தத்தை அதிகரிப்பவைகளில் ஒன்று. எனவே நான் இந்தியனோடு வேட்டையாடி கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் குதிரையை விட்டு கீழே குதித்தேன். அங்கு மலையின் மேல் ஒரு கடம்பை மான் இருந்தது. நான் வளைவை சுற்றி செல்ல தொடங்கினேன். அந்த இந்தியன் என்னை விட 10 வயது மூத்தவன். அவன் எனக்கு பின்னால் மூச்சு வாங்கிக் கொண்டே வந்தான். நானோ, தலைவா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா என்றேன். அவன், அதிக வேகம், அதிக வேகம் என்றான். நான், இது என்ன என்று நினைத்து, வேகமாக வா என்று கூறினேன். நான் வேகமாக சென்றேன். அவனோ அதிக வேகம் என்றான். நான் வேகத்தை சற்று குறைத்துக் கொண்டேன். அப்பொழுதும் அவன் அதிக வேகம் என்றான். நான் மெல்ல நடந்தேன். அவனோ அதிக வேகமே என்றான். ஓ
என்ன,
நானோ, தலைவா, அங்கு கடம்பை மான் உள்ளது என்றேன். அவன், அது அங்கேயேதான் இருக்கும், அது அங்குதான் பிறந்தது என்றான். நான், அது உண்மை என்றே நான் யூகிக்கிறேன் என்றேன். அவனோ, அது அங்கேயேதான் இருக்கும், அது அங்குதான் பிறந்தது என்றான். அவன் தொடர்ந்து, பிரசங்கியாரோ மிகவும் வேகமாக வேட்டையாடி மிருகங்களை பயமுறுத்தி துரத்தி விடுகிறார். இந்தியர் செய்வது போல் செய்யுங்கள், ஒரு முறை நடந்து 9 முறை சுற்றிலும் பாருங்கள் என்றான். அப்படியானால் அங்கு அடையறான் எந்த வேகத்தில் செல்ல வேண்டும் என்று வியந்தேன். நான் மலையின் மேல் ஓடிச் சென்ற போது அவன், ஒரு முறை நடந்து பிறகு 9 முறை சுற்றிலும் பாருங்கள், இன்னும் ஒரு காலடி எடுத்து வைப்பதற்கு முன்பு 9 முறை சுற்றிலும் பாருங்கள் என்றான். ஓஹோ என்னே, ஆனால் பாருங்கள், அவரோ அவசரப்படவே இல்லை. அதை குறித்து
சிந்திக்கலானேன்.
இன்றிரவு மகிமையிலுள்ள என் விலையேறப்பட்ட தாயார், யாரோ ஒருவர் என்னிடம், உங்கள் தாயார் மரித்து போனதற்கு அடையாளமாக நீங்கள் ஏன் வெள்ளை மலரை அணிந்து கொள்ளக் கூடாது என்று கேட்டார். நானோ, என் தாயார் மறிக்கவில்லை, அவர்கள் உயிரோடுதான் இருக்கிறார்கள் என்றேன். நான் சிகப்பு மலரை அணிந்தால் ஜனங்கள் உங்கள் தாயார் மறித்து விட்டார்கள் என்றெல்லாம் நினைத்தேன் என்பார்கள். எனவே அவர்கள் குழம்பி போய் இறுக்கத்தை அதிகரித்துக் கொள்ளாமல் இருக்க நான் மலர்கள் அணிவதையே விட்டுவிட்டேன் என்றேன். பாருங்கள், அவர்கள் மறிக்கவில்லை, நித்திரையடைந்திருக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவுடன் கூட இருக்கிறார்கள். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நரம்பு இருக்க காலத்தில் உங்களுக்கு தெரியுமா, இதற்கெல்லாம் மருத்துவர்களிடம் பரிகாரமே இல்லை. காரணம், அவர்களுக்கும் அந்த தொல்லை ஏற்படுகிறது, அவர்களிடம் அதற்கு பரிகாரமே இல்லை, அவர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நீங்களோ, ஓ மருத்துவரே, என் தலையே வெடித்துவிடும் போல் இருக்கிறது, எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று கூறினால், அவரும், நல்லது, எனக்கும் கூட அவ்வாறே உள்ளது, உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று கூறிவிட்டு உங்களுக்கு அமைதிப்படுத்தும் மாத்திரையை கொடுப்பார். அதன் சக்தி போனவுடனே நீங்கள் முன்பிருந்ததை காட்டிலும் அதிகமாக நரம்பு இருக்கும் அடைகிறீர்கள். ஒரு குடிகாரன் தன் குடிபோதையில் இருந்து மீள சிறிது அதிகம் குடிப்பது போன்றது இது. நீங்கள் பார்த்தீர்களா?
உங்களால்
அதை சரிபடுத்த முடியாது, அதற்கான பதில் அவர்களிடம் இல்லை. ஆனால் தேவன் அதற்கான பதிலை வைத்திருக்கிறார். அதை குறித்துதான் நாம் பேச விரும்புகிறோம். தேவனிடத்தில் அதற்கான பதில் உண்டு, அவரே பதில். நமக்குள்ள ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கிறிஸ்துவே பதிலாயிருக்கிறார். இப்பொழுது அவரை குறித்து நாம் பேசப் போகிறோம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மனிதன் அழுத்த மிகுதியினால் பாதிக்கப்பட்டு ஒரு தவறான செயலை செய்ய நேர்ந்தால், அவன் குற்றமற்ற ரத்தத்தை சிந்தினால் அவன் ஓடி போக வேண்டும். ஏனெனில் அவன் கொலை செய்த அந்த மனிதன், அவன் செய்த தவறு, அவன் தீங்கிழைத்த அந்த மனிதனின் பந்துக்கள் அவனை தேடி திரிவார்கள். அவன் கண்டுபிடிக்கப்பட்டாலோ கொலை செய்யப்படுவான். அது பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் என்னும் காலமாக இருந்தது. அவன் அடைக்கலம் பெற எந்த இடமும் இருக்கவில்லை. அவன் எதிர்பாராத விதத்தில் அந்த கொலையை செய்திருந்தால் அதை ஜனங்கள் நம்ப மாட்டார்கள் என்பது உண்மையே. அப்பொழுது அவன் ஓட வேண்டியதாயிருந்தது. ஏனென்றால் அவர் இதை செய்த காரணத்தால் கொல்லப்பட்ட அந்த மனிதனின் அல்லது அந்த ஸ்திரீயின் பந்துக்கள் அவனை தேட துவங்குவர். அவன் கண்டுபிடிக்கப்படும் போது அது பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் என்பதாக அமைந்திருக்கும். அவ்விதமாகத்தான் அவர்கள் வாழ்ந்து வந்தனர். எனவே அவன் எங்கேயும் நிற்கக்கூடாது. அவன் அபாயத்துக்கு பயந்து ஓடுபவன். அவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியாமல் விரைந்து ஓடுவான். இன்றைக்கு நடப்பதற்கு அவன் உதாரணமாயிருக்கிறான். அதுதான் அவ்வளவு அழுத்தத்தை உண்டாக்குகிறது என்று நான் நினைக்கிறேன். நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். உலகத்தோடு உள்ள காரியமும் அதுவே. அவர்கள் தவறென்று அறிந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய வருகையோ சமீபத்தில் இருக்கிறது என்று அறிந்திருந்தும் அழுத்தம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அவர்களோ ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். சாலை வீடு, சூதாடும் இடம், ஆடம்பரம், பாவம், நன்னடத்தை குலைதல், அழுத்தத்தை வெளியேற்ற ஏதாவது ஒரு வழி, தொலைக்காட்சி பார்த்தல், அபலட்சணமான நகைச்சுவை துணுக்குகள், ஏதாவது ஒரு வழியில் அதை வெளியேற்ற அவர்களோ ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏதோ ஒன்று நடக்கவிருக்கிறது. அவர்கள் அதை அறிந்துள்ளனர். அவர்கள் தாமே மரணத்துக்கு ஏதுவாக குடித்துக் கொண்டும் பல இன்பங்களையும் மற்றவைகளையும் அனுபவித்துக் கொண்டே ஓடுகின்றனர். ஏதோ காரியம் சம்பவிக்கப் போகிறது என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். உலகமோ அதை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறது. ஏதோ ஒன்று நடக்கவிருக்கிறது என்று நாமும் அறிந்திருக்கிறோம். பொழுது விடுவதற்கு முன்பு இவ்வுலகம் சுக்குநூறாக உடைந்து போக வகை உண்டு. ஒவ்வொரு நாடும் இருக்கத்தில் உள்ளது. ஏன்? ஒரு சமயம் நான் ஆப்பிரிக்காவில் இருந்தபோது புல் மயந்து கொண்டிருக்கும் ஒரு ஆட்டை கவனித்துக் கொண்டிருந்தேன். அது ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு நடுத்தர வளர்ச்சி கொண்ட ஒரு ஆடு. அந்த குட்டி அமைதியாக மேய்ந்து கொண்டிருந்தது. திடீர் என்று அது அமைதியற்ற நிலையை அடைந்தது. அது புல்லை ஒரு கடிகடிக்கும், பிறகு சுற்றுமுற்றும் பார்க்கும், அது பிறகு மீண்டும் ஒரு கடிகடிக்கும். அது அமைதியாக இருந்த போது நான் அதை கவனித்துக் கொண்டிருந்தேன். அது மிகவும் அமைதியாகவே காணப்பட்டது. நானோ அங்கு மிகவும் அமைதியாக உள்ளதல்லவா, அந்த குட்டியை பார் என்று எண்ணிக்கொண்டேன். ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த மேய்ப்பர் அப்பொழுது பட்டிக்கு சென்றிருந்தான். சுதேசி, கருப்பு நிறம் உள்ளவன். இந்த குட்டியை நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். சற்று கழித்து அதற்கு பயமுண்டானது. அப்பொழுது நான் இந்த குட்டிக்கு என்ன நேர்ந்தது என்று எண்ணினேன். நான் அதை தூரதரிசி கண்ணாடியின் வழியாக கவனித்துக் கொண்டே இருந்தேன். அதற்கோ பயமுண்டானது. அது இந்த வழியாகவும் அந்த வழியாகவும் பார்த்தது. பின்னர் அது கத்தத் தொடங்கினது. அதற்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இந்த குட்டிக்கு திடீரென்று பயமுண்டாக காரணம் என்ன என்று நான் எண்ணினேன். இப்பொழுது அது ஒரு சிறு புல் வயலில் இருந்தது. ஆனால் அதற்கு பின்னால் தொலைதூரத்தில், ஏறக்குறைய அரை மைல் தூரத்தில், ஏதோ ஒன்று எழும்புவதையும் பதுங்குவதையும் நான் கவனித்தேன். குதிரைகள் அண்டையில் ஒரு சிங்கம் பதுங்கி மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது. அந்த குட்டிக்குள் இருந்த ஏதோ ஒன்று அதிகரித்துக் கொண்டே வந்து எங்கோ ஆபத்து உள்ளது என்பதை அது அறிந்து கொண்டது. அந்த குட்டி சிங்கத்தை காணவில்லை. ஆனால் அந்த சிங்கம் ஆட்டை முகர்ந்தது. மேய்ப்பன் அதை ஓட்டிச் செல்வதற்கு முன்பு அது வேகமாக அதை கவ வேண்டும். நான் அதை கவனித்த போது அதற்கு இறுக்கம் அதிகரித்தது. தூரத்தில் சிங்கம் மெல்ல நழுவி வந்து கொண்டிருந்தது. ஆட்டிற்கு சிங்கத்தை காண முடியவில்லை. ஆனால் அதற்குள் இருந்த ஏதோ ஒன்று ஆபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அதற்கு அறிவித்தது. இன்றைக்கும் அவ்வாறே உள்ளது. ஜனங்களுக்குள் இருக்கும் ஒன்று ஏதோ ஒன்று நடக்கவிருக்கிறது என்பதை அவர்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறது. நாம் அதை அறிவோம். கிறிஸ்தவன் அதை அறிந்திருக்கிறான். உலகம் அதை அறிந்திருக்கிறது. குடிகாரன் அதை அறிந்திருக்கிறான். சூதாடுபவன் அதை அறிந்திருக்கிறான். வியாபாரி, அரசாங்கங்கள், ஐநா சபை எல்லோருமே ஏதோ ஒன்று நடக்கவிருக்கிறது என்பதை அறிந்துள்ளனர். அது இறுக்கத்தை அதிகரித்துள்ளது. ஸ்திரீகள், தாய்மார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சிகரெட்டு போய்கின்றனர். அவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது அவர்களை கவனிக்கிறேன். அவர்கள் எங்கள் சந்து வழியாக தலைதறிக்க காரோட்டுகின்றனர். எனவே நான் என் பிள்ளைகளையும் என் நாயையும் கவனமாக பாதுகாக்க வேண்டியதாய் உள்ளது. 20 மைல் வேகத்தில் செல்ல வேண்டும் என்று குறிக்கப்பட்டுள்ள பகுதியில் அவர்கள் மணிக்கு 70 மைல் வேகம் செல்கின்றனர். ஸ்திரீகள் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வரும்போது கையில் சிகரெட்டோடு வருவதும், காரின் கதவின் வழியாக வெளியே எட்டி பார்ப்பதும், பிள்ளைகளோடு சண்டையிடுவதும், பிரேக்கை அழுத்தி கிரீச் என்று சத்தமிட்டு சக்கரங்கள் தெருவில் சடிதியாக நிற்பதுமாயிருக்கின்றனர். அவர்கள் பள்ளிக்கூடத்தில் இருந்து திரும்பி வருகின்றனர். ஒரு நரம்பு தளர்ச்சி கொண்ட தாயானவள் தலைதறிக்க காரோட்டிக் கொண்டு போன போது பலத்த காற்று வீசி 4-5 பிள்ளைகளை சாலையிலிருந்து தூக்கி எறிந்ததை அன்று நாள் கண்டேன். அவள் எங்கே செல்கிறாள்? என்ன நேர்ந்தது? அவள் காண விரும்பின ஏதோ ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு நேரத்தோடு வீடு திரும்ப அவ்வாறு சென்றாள். அதுதான் இறுக்கம். ஏதோ ஒன்று அது உண்டாக காரணமாய் உள்ளது. முன்பெல்லாம் அவர்கள் அப்படி செய்வது கிடையாது. ஏதோ ஒன்று அணுகிக் கொண்டிருக்கிறது. மரணமும் அழிவின் பாதையில் வந்து கொண்டிருக்கிறது. அது வெகு தூரம் இல்லை. ஏதோ ஒன்று அணுகிக் கொண்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இந்த தொல்லைகளில் சில எதிர்பாராத விதமாக நடப்பதை தேவன் கண்டார். எனவே நீங்கள் குற்றமற்றவர்களாக இருக்கும் பட்சத்தில் தேவன் உங்களுக்கு ஒரு வழியை வகுத்துக் கொடுக்கிறார். ஒரு மனிதன் வேறொருவரை வேண்டுமென்று முன்கூட்டியே திட்டமிட்டு கொலை செய்தால் அத்துடன் அவன் தொலைந்தான். இந்த இடத்துக்கு அவன் வர முடியாது. அவன் அதை செய்ய நினையாமல் எதிர்பாராத விதமாக அந்த கொலையை செய்ய நேர்ந்தால் அவனுக்கு அடைக்கலப்பட்டனம் இருந்தது. அவைகளில் ஒன்று கிலையாத்தில் உள்ள ராமோத்தில் இருந்தது. மொத்தம் நான்கு இடங்களில் என்று நினைக்கிறேன் யோசுவா இந்த அடைக்கலப்பட்டனங்களை வைத்தான். ஜனங்கள் இந்த அடைக்கலப்பட்டனத்துக்கு வரலாம். ஒருவன் அதை செய்ய நினையாமல் அந்த தவறை எதிர்பாராத விதமாக செய்திருந்தால் அவன் இந்த அடைக்கலப்பட்டனத்தின் வாசலுக்கு வரலாம். வாயில் காப்போன் அவனிடம், அவன் ஏன் இங்கு வந்தான், அவன் வர காரணம் என்ன என்று கேட்பான். பின்னர் அவருடைய வழக்கு அங்கு விசாரிக்கப்படும். அந்த வழக்கு வாசலில் தீர விசாரிக்கப்பட்டு அந்த மனிதன் குற்றமற்றவன் என்றும் அவன் வேண்டுமென்று அதை செய்யவில்லை என்றும் கண்டுபிடிக்கப்பட்டால் அவன் அடைக்கலப்பட்டத்துக்குள் கொண்டு செல்லப்படுவான். அப்பொழுது சத்துரு அவனை பிடிக்க முடியாது. அவன் பொய் சொல்லி உண்மையில் அந்த தவறை செய்திருந்து அடைக்கலப்பட்டத்துக்குள் நுழைந்திருந்தால் அவன் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டாலும் அவனை பலிபீடத்திலிருந்து வெளியே இழுத்து சென்று அவனை கொன்று போடுவதற்கு சத்ருவுக்கு உரிமை உண்டு. ஆமையா, அவன் முன்கூட்டி திட்டமிட்டு இக்கொலையை செய்த குற்றவாளியாக இருப்பதால் அவன் தண்டிக்கப்பட வேண்டும். அதனுடன் ஏதோ ஒன்று சம்பந்தப்பட்டிருந்தது. அந்த மனிதன் பயந்து போயிருப்பான். அவனை ஒரு டஜன் பேர் துரத்தி வந்திருக்க கூடும். ஒவ்வொரு மலையிலும், ஒவ்வொரு குன்றிலும், ஒவ்வொரு புதரிலும் எங்காயிலும் சத்துரு பதுங்கியிருந்து அவனை கொண்டு போட காத்திருக்க கூடும். அவன் பயந்து போயிருப்பான். ஆனால் அவன் அடைக்கலப்பட்டத்தில் பிரவேசித்த மாத்திரத்தில் தனக்கிருந்த அழுத்தத்தை வெளியேற்றி விடலாம். அவன் பாதுகாப்பாயிருந்தான். அவனுக்கு பயமில்லை. ஏனெனில் அவனுக்காக ஒரு இடம் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குற்றமற்றவன் கொலை செய்யப்படாமல் இருப்பதற்காக, கொலை செய்யப்படுவதிலிருந்து விலக்கப்பட தேவன் அவனுக்கு ஒரு வழியை அளித்திருந்தார். ஏனெனில் அவன் எதிர்பாராத விதமாக அதை செய்தான். அவன் அதை செய்ய நினையாதிருக்கும் பட்சத்தில், அவன் அதை வேண்டுமென்று செய்யாதிருந்தால் அவன் சூழ்நிலையை சந்தித்தே ஆக வேண்டும். அவன் வேண்டுமென்று செய்திருந்தால் அவனுக்கு தப்பிக்க வழியே இல்லை. இன்று மக்களில் இரு சாரார் இருக்கிறார்கள். நான் இதை கூறுவேனாக. சகோதரன் ரடல், இன்று உலகில் தாங்கள் செய்து கொண்டிருப்பதை செய்ய விரும்பாத ஆண்களும் பெண்களும் இருக்கிறார்கள். பாவம் செய்ய விரும்பாத ஆண்களும் பெண்களும் இன்று உலகில் இருக்கின்றனர். அவர்களுக்கு தவறு செய்ய விருப்பமில்லை, ஆனால் அவர்கள் செய்கின்றனர். அவர்களுக்காக நான் வருந்துகிறேன். அவர்கள் அந்நிலைக்கு விரட்டப்பட்டனர். நன்மை செய்ய விரும்பும் அந்த நபருக்கு புகலிடமான ஒரு இடம் உண்டு. அது உண்மை. ஆனால் மற்ற சாராரோ இதை குறித்து கவலை கொள்வதே இல்லை. அந்த ஒரு நாள் சகோதரன் இக்கர்சன் என்னும் ஒருவர் கென்டக்கியில் உள்ள லாக்ரேஞ்சர் என்னும் இடத்தில் உள்ள அரசாங்க சிறைக்குள் சென்று அங்கு மீன்பிடிப்பதற்கென அதன் அதிகாரியிடமிருந்து அனுமதி சீட்டு ஒன்றை எனக்கு வாங்கி தந்தார். அங்கு லூயிவில்லை சேர்ந்த கருப்பு நிற வாலிபனை சந்தித்தேன். அவன் என்னிடம் இவ்வாறு கூறினான், நான் உன்னை போன்ற திடகாத்திரமுள்ள அறிவுள்ள பையனுக்கு இங்கு என்ன வேலை என்று கேட்டேன். அதற்கு அவரோ, சங்கை போதகரே, இதுதான் நடந்தது. நான் இது என்னுடைய தவறு, வேறு யாருடைய தவறும் இல்லை. நான் ஒரு காலத்தில் கர்த்தருக்கு சொந்தமானவன் என்று கூறினான். அவருடைய பெயர் பிஷப் என்பதால் அவர்கள் என்னை பரிசுத்த பிஷப் என்று அழைப்பதுண்டு என்று கூறினான். ஏனெனில் நான் கர்த்தரை சேவித்து வந்தேன் என்றான். அவன் தொடர்ந்து, எனக்கும் என் மனைவிக்கும் மகள் ஒருத்தி இருக்கிறாள். ஒரு காலத்தில் என்னால் அதில் நிலைநிற்க முடியாமல் நான் கர்த்தரை விட்டு விலகி உலகத்தோடு சென்று விட்டேன். எனக்கு கிறிஸ்தவ தந்தையும் தாயும் இருந்தனர். அவன், நான் நான்கு ஆண்டுகளாக வெளிநாட்டில் கொரியாவில் ராணுவத்தில் பணிபுரிந்தேன் என்று கூறினான். அவன் எவ்வளவு யுத்தங்களில் ஈடுபட்டான் என்றும் அவனுக்கு எவ்வளவு பாராட்டுகள் கிடைத்தன என்றும் எடுத்துக் கூறினான். அங்கு நாங்கள் செய்தது நடனங்களுக்கு செல்வதும் மற்ற கேளிக்கைகளில் ஈடுபடுவதுமே என்றும் கூறினான். நான் தவறான கூட்டத்தினரோடு சம்பந்தம் கொண்டிருந்தேன் என்றான். அவன் தொடர்ந்து, அப்பொழுது ஒரு நாள் இரண்டு இளைஞர்கள் என்னிடம் வந்து, பிஷப், நாங்கள் பல சரக்கு சாமான்கள் வாங்க குவேக்கர்மேட் என்னும் இடத்துக்கு போக உத்தேசித்துள்ளோம், எங்களை உன் காரில் அங்கு கொண்டு செல்ல முடியுமா என்று கேட்டார்கள் என்று கூறினார். அப்பொழுதுதான் என் மனைவி இரவு உணவு உண்ண என்னை அழைத்தாள். அவள் என்னை கூப்பிட்டு, தேரே, அவர்களோடு போக வேண்டாம், அவர்கள் நல்லவர்கள் அல்ல, அவர்களை விட்டு நாம் விலகி சபைக்கு மீண்டும் செல்ல வேண்டும் என்று கூறினாள். நானோ, நல்லதுதான், நானும் அவர்களை வெறுக்கிறேன். ஆனால் இந்த பையன்கள் பல சரக்கு சாமான்கள் வாங்க விரும்புகிறார்கள். அவர்களை என் காரில் கொண்டு போவதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை. அப்படியானால் என் காரை அவர்களுக்கு உபயோகிக்க கொடுக்கிறேன் என்றேன். அதற்கு அவளோ, நீங்கள் அப்படி செய்யவே செய்யாதீர்கள். அவர்கள் காரை சுக்குநூறாக உடைத்து விடுவார்கள். எனவே அவர்களை அங்கு கொண்டு போய் விட்டுவிட்டு நீங்கள் திரும்பி வந்துவிடுங்கள் என்று கூறினாள். அவன் தொடர்ந்து என்னிடம், அவர்களை கொண்டு சென்று கார்களை நிறுத்தும் இடத்தில் என் காரை நிறுத்தினேன். நான் காரில் உட்கார்ந்து கொண்டு காத்துக் கொண்டிருந்த போது திடீரென்று அபாய சங்கு ஊதினது. இந்த பையன்களோ தங்கள் கைகளில் கை துப்பாக்கியை பிடித்துக் கொண்டு வந்தனர். அப்பொழுது நான் உடனே காரின் கதவை அடைத்து, நீங்கள் காரில் ஏறக்கூடாது என்றேன். அவர்களை ஒருவன் பிஷப்பின் தலையில் அடித்து அவனை பின்னால் தள்ளி கை துப்பாக்கி அவன் முன்னால் நீட்டி எங்களை கொண்டு போகாவிட்டால் என்று பயமுறுத்தினானாம். அவர்கள் துப்பாக்கியை நீட்டி, உனக்குள்ளாக குண்டு பாய்ந்து துளை உண்டாக்க நீ விரும்பவில்லை என்றால் என்று பயமுறுத்தி, உன்னை தூர எரிந்துவிட்டு நாங்கள் காரை ஓட்டி சென்று விடுவோம் என்று கூறினார்களாம். பிஷப்போ அவர்களிடம், நீங்கள் எங்கேயுமே தப்பிச் செல்ல முடியாது, நீங்கள் மாட்டிக்கொள்ள போகிறீர்கள். பையன்களே, நீங்கள் காவற்காரர்களிடம், நான் இதில் சம்பந்தப்படவில்லை, நான் அதை திட்டமிடவில்லை, நான் இங்குதான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன், நான் குற்றமற்றவன் என்று கூறுங்கள் என்று கூறினாராம். அந்த நேரத்தில் தான் காவற்காரர்கள் அவர்களை பிடித்தார்களாம். அவர்கள் அந்த வழக்கை விசாரித்து வாதிட்டார்களாம். அவன் என்னிடம், அரசாங்க வழக்கறிஞர் மிகவும் பொல்லாதவர், ஏனெனில் அவர் என்னிடம் என்று கூறத் துவங்கி இந்த கேள்விகளை அவர் கேட்டதாக கூறினார். இது உன்னுடைய காரணானே என்று அவர் கேட்க, இவனோ, ஆமையா, ஆனால் நான் என்று கூறத் துவங்கும் போது அவர், கேட்ட கேள்விகளுக்கு மாத்திரம் பதில் சொல் என்று அரசு வழக்கறிஞர் அதட்டினாராம். ஓ சகோதரனே, பிசாசு அதை செய்யும் முறையை அறிந்திருக்கிறான். அவரோ, என் கேள்விகளுக்கு பதில் சொல், இது உன் காரணானே என்று கேட்டாராம். இவரோ, ஆமையா என்றாராம். மீண்டும் அவர், இது உன் அங்கீகார அட்டையின் எண்ணா என்று கேட்க, இவரோ, ஆமையா என்றாராம். அவர், நீ அவர்களோடு இருந்தாயா என்று கேட்க, இவன், நான் சொல்வது என்று கூற, என் கேள்விக்கு பதில் சொல் என்று அவர் கூற, இவரோ, ஆமையா என்றாராம். அப்பொழுது அவர் வேற என்ன வேண்டும் என்று கூறி சூழ்நிலை அத்தாட்சியின் பேரில் அவர்கள் அவனுக்கு 10 ஆண்டு கடுங்காவல் விதித்து மற்ற இருவருக்கும் ஆயுள் தண்டனையை விதித்தனராம். அவன் என்னிடம், பாருங்கள் சகோதரனே, நான் தவறான கூட்டத்தினரோடு சம்பந்தம் கொண்டேன், ஆகவே என்னை தவிர வேறு யாரையும் குற்றம் சொல்ல முடியாது என்று கூறினான். அது உண்மை. உள்ளே உள்ள அழுத்தத்தை வெளியேற்ற அவனுக்கு 10 ஆண்டுகள் இருக்கின்றன. அவருக்காக நான் ஜெபித்தேன். சகோதரன் உட்டும் நானும் தண்ணீரில் படகில் உட்கார்ந்து கொண்டு அவனுடைய கையை பிடித்து தேவன் அவனுக்கு திரும்பி வருவான் என்னும் உத்தரவாதத்தின் மேல் விடுதலை கிடைக்க உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபித்தோம். நான் இன்னும் அவனுக்காக தேவரதி செய்ய வேண்டும் என்றே ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அது என்ன அழுத்தம்? குற்றம் புரியாத ஒரு மனிதன், அந்த மனிதனுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும். நீங்கள் சரியானதை செய்ய விரும்பினால் ஒரு அடைக்கலப்பட்டனம் உண்டு என்று இன்றிரவு உங்களுக்கு அறிவிப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். அதுதான் இயேசு கிறிஸ்து. நீங்கள் தீமையை செய்ய விரும்பாமல் சத்துரு உங்களை பின்தொடர்ந்தால் அப்பொழுது தப்பிக்க ஒரு வழி உண்டு. அந்த தப்பித்துக் கொள்ளுதல் இயேசு கிறிஸ்துவே. நீங்கள் வந்து உங்கள் நீராவியை வெளியேற்ற ஒரு இடம் உண்டு. ஆனால் நீங்கள் பாவம் செய்ய விரும்பி உங்களுக்கு தேவன் வேண்டாம் என்றால் உங்களை பின்தொடரும் சத்துரு எங்காவது ஒரு இடத்தில் உங்களை மேற்கொள்வார். உங்களால் கிறிஸ்துவிடம் வரவே முடியாது, ஏனெனில் உங்களுக்கு வர விருப்பம் இல்லை. இந்த மனிதன் அடைக்கல ஸ்தலமாகிய கிறிஸ்துவிடம் வரும்போது, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு மனிதன் அடைக்கல பட்டணத்திற்குள் பிரவேசித்தால் முதலாவதாக அவன் சுய சுயாதீனப்படியே அதில் பிரவேசிக்க வேண்டும். அப்படித்தான் நீங்கள் கிறிஸ்துவிடமும் வர வேண்டும். மற்றொரு காரியம், நீங்கள் அங்கே இருக்கும் போது நீங்கள் திருப்தி அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒருபோதும், அதாவது நீங்கள் நாள்தோறும், எனக்கு இந்த இடத்திலிருந்து வெளியே செல்ல பிரியும், எனக்கு இங்கிருந்து வெளியே செல்ல வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. அவர்கள் உங்களை வெளியே அனுப்பி விடுவார்கள். நீங்களோ மனப்பூர்வமாய் தரித்திருக்க விரும்ப வேண்டும். நீங்கள் அந்த பட்டணத்தில் தரித்திருக்க விருப்பம் கொள்ள வேண்டும். அவ்வாறே நீங்கள் கிறிஸ்துவண்டை வரும்போது நீங்கள் உலகத்தை பின்னிட்டு பார்க்க முடியாது. கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் உழுவதற்கு தகுதியுடையவன் அல்ல என்று வேதம் கூறியுள்ளது. அங்குதான் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் தங்கள் தவறை செய்கின்றனர். பாருங்கள், அவர்கள் உழப்போவதாக காண்பிக்கின்றனர். ஆனால் ஒரு சிறு காரியம் குறுக்கிட்டாலும் அவர்கள் அதை விட்டுவிடுகிறார்கள். அன்று நாள் எனக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டது. உங்கள் எல்லோருக்கும் அது தெரியும். உங்கள் ஜபங்களுக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். நான் வேட்டையாடுவதும் மீன் பிடிப்பதும் லக்கை சுடுவதும் வழக்கம். எனக்கு எப்பொழுதுமே ஒரு வெதர்ப்பி மாக்கம் துப்பாக்கியின் மேல் ஆவல் இருந்தது. என்னுடைய நண்பர்களில் சிலர் அதை எனக்கு வாங்கி கொடுத்திருப்பார்கள். எனக்கு சில பேர்களை தெரியும். என் ஆவலை தெரிவித்திருந்தால் அவர்கள் மகிழ்ச்சியோடு வாங்கி கொடுத்திருப்பார்கள். வெளிப்படையாக கூறினால் 2-3 பேர் அதை வாங்கி தர முன்வந்த மிஷினரிமார்களோ கால்களில் காலணிகள் கூட இல்லாமல் ஊழியம் செய்யும் போது அவ்வளவு பெரிய தொகையை கொடுத்து ஒரு துப்பாக்கி எனக்கு வாங்கி கொடுக்க நான் பிரியப்படவில்லை. என்னால் அதை செய்ய முடியவில்லை. சகோதரன் வில்சன் அவர்கள் பில்லி பாலுக்கு .257 பாட்டு ஒன்றை கொடுத்திருந்தார். என் சகோதர நண்பர் ஒருவர் என்னிடம், சகோதரன் பிரணாமே, வெதர்பி நிர்வாகம் இந்த துப்பாக்கியை துளையிட்டு வெதர்பி மாக்கம் துப்பாக்கியாக மாற்றித்தர முடியும், எனவே நீங்கள் அனுமதித்தால் மலிவான விலைக்கு அதை செய்து தருவேன் என்றார். நான் அவருக்கு அனுமதி அளித்தேன். அந்த துப்பாக்கி மாற்றப்பட்டு திரும்பி வந்தது. அதில் தோட்டாவை போட்டு சுட்டபோது அது என் கைகளை வெடித்து தெரித்தது. துப்பாக்கி குழாய் 50 கஜ தூர கோடு வரைக்கும் சிதறி போனது. அதன் தோட்டா தெரித்து எனக்கு பின்னால் சென்றது. அது என்னை இரண்டாக பிளக்காதது அதிசயமே. எனக்கு அவ்வளவு அருகில் 5 அல்லது 6 டன் அழுத்தம் இருந்தது. ஒரு மருத்துவர் என்னிடம், எனக்கு ஒன்று மாத்திரமே தெரியும், அதாவது நல்ல தேவன் தமது ஊழியக்காரனை பாதுகாக்க அங்கு உட்கார்ந்து கொண்டிருந்தார் என்றார். நான் நினைப்பது என்னவெனில், இதுதான் தீர்மானம். அது தொடக்கத்திலேயே வெதர்பி மாக்கம் துப்பாக்கியாக இருந்திருந்தால் விஷயம் என்ன? அந்த துப்பாக்கியில் குறையிருந்தது. அதன் தலைபாகம் மிக தளர்ச்சியாக துளையிடப்பட்டிருந்தது. நம்மில் அநேகருக்கும் கூட நமது மனமாற்றத்தில் உள்ள தொல்லை அதுவே. நமது தலைப்பாகம் மிகவும் தளர்ச்சியாகவே துளையிடப்பட்டுள்ளது. அது தொடக்கத்திலேயே வெதர்பி துப்பாக்கியாக இருந்து அதன் குழாய் தரமான எஜினால் வார்க்கப்பட்டு துளையிடப்பட்டிருந்தால் அது உயர்தர வெதர்பி மாக்கம் துப்பாக்கியாக இருந்திருக்கும். அது வெடித்திருக்காது. ஆனால் அவ்வாறு இல்லாத ஒன்றை அவ்வாறாக மாற்றம் என்ற காரணத்தால் அது வெடித்து சிதறி போனது. அவ்வாறே கிறிஸ்தவர் என்று கூறிக்கொண்டு புதிய பிறப்பிலிருந்து சரியாக தொடங்காத ஒவ்வொரு மனிதனும் இதே காரியத்தையே கண்டறிவான். அவன் எங்கோ வெடித்து விடுவான். அதில் மிக அதிக அழுத்தம் உண்டாயிருக்கும். அது தாங்காது. அவன் எங்காவது தானாகவே வெடித்து சிதறுவதை கண்டறிவான். ஜனங்கள் தாங்கள் அழைக்கப்படாத மற்றொருவரின் ஊழியத்தை ஏற்று பாவனை செய்யும் போது அது அவர்களை முடிவில் வெடித்து சிதற செய்துவிடும். நீங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும். அது தேவனாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு கை குலுக்குதல், ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்படும் கதையல்ல. அது சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் ரத்தத்தையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் உங்களுக்கு என்ன செய்தார் என்பதன் பேரில் நீங்கள் கொண்டுள்ள விசுவாசத்தையும் அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் எங்காவது வெடித்து சிதறப்போகிறீர்கள். யாராவது ஒருவர் உங்களை அவமதித்து வருத்தம் உண்டாக்கினால் நீங்கள் விலகிச் சென்று விடுவீர்கள். புரிகின்றதா? பாருங்கள், அது எல்லா நேரத்திலுமே அழுத்தத்தை அதிகரித்துக் கொண்டே வந்து சீக்கிரத்தில் அது வெடித்து சிதறிவிடும். அடைக்கல பட்டணத்தில் தங்க விருப்பம் உள்ள எவனும் குறை கூறிக்கொண்டிருக்க முடியாது. அவன் அங்கு தங்க வேண்டும் என்றால் குறை கூறவே கூடாது. அதற்கு வெளியே அவன் மறித்து விடுவான். உள்ளேயோ பாதுகாப்பாயிருப்பான். இங்குள்ள கிறிஸ்தவர் அல்லாதவருக்கு ஒன்றை கூற விரும்புகிறேன். 31 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இந்த அடைக்கல பட்டணத்துக்குள் பிரவேசித்தேன். சகோதரனே, அங்கிருந்து வெளியே செல்ல நான் விரும்பினதே இல்லை. நான் கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்டேன். நான் வாஞ்சித்த அனைத்தும் இங்கு உள்ளது. எனக்கு வெளியே செல்ல பிரியவே இல்லை. ஓ தேவனே, இங்கு நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். இங்கேயே நான் தங்கியிருக்க அனுமதியும் என்றே நாள்தோறும் நான் ஜெபிக்கிறேன். எனக்கு இங்கிருந்து செல்ல பிரியமே இல்லை. அவர் என்னை ஒரு காலம் விட்டு விலக மாட்டார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவர் உங்களையும் விட்டு விலக மாட்டார் என்றும் நான் அறிவேன். அழுத்தம் அதிகரிக்கும் பட்சத்தில் அவரே நமக்கு வெளியேற்றும் குழாயாக அமைந்திருக்கிறார். எனவே அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் முழுவதும் அழுத்தம் உள்ளவர்களாகி எங்கு செல்கின்றீர்கள் என்றும் மரணத்துக்கு பிறகு உங்களுக்கு என்ன நேரிடும் என்றும் அறியாதிருந்தால் நீங்கள் ஏதோ ஒரு நேரத்தில் மறிக்கப் போகின்றீர்கள் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். அது எப்படியும் நடந்தே ஆக வேண்டும். நீங்கள் செய்ய வேண்டியதோ என்னவெனில் அடைக்கலமாகிய கிறிஸ்துவிடம் வந்து அழுத்தத்தை வெளியேற்றுவதே. அதை ஒரேடியாக தீர்த்து வையுங்கள். என்ன நடந்தாலும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. கிறிஸ்துவே நமக்கு அடைக்கலம். நாம் அவரண்டை வரும்போது நம்மால் அழுத்தத்தை வெளியேற்றிவிட முடியும். நான் மறித்து போனால் எனக்கு என்ன சம்பவிக்கும்? என் மனைவியின் கதி என்ன? என் கணவரின் கதி என்ன? என் பிள்ளைகளின் கதி என்ன என்றெல்லாம் கவலைப்படுவதை நீங்கள் விட்டு விலகலாம். நீங்கள் கிறிஸ்துவிடம் வந்து அழுத்தத்தை வெளியேற்றுங்கள். இல்லை, அவர் எல்லாவற்றையும் நமக்கு தருகிறார். கிறிஸ்துவின் மூலம் எல்லா காரியங்களும் நம்முடையவர்களாக இருக்கின்றன. ஆகையால் நீங்கள் அழுத்தத்தை வெளியேற்றுங்கள். நீங்கள் அதை ஒரே ஒரு வழியில் மாத்திரமே செய்ய முடியும். யாராவது உங்களுக்கு $1,000,000 கொடுக்கக்கூடும். அது அழுத்தத்தை அதிகரிக்கிறது. நீங்கள் ஒரு சபையில் சேரலாம், அது அப்பொழுதும் அழுத்தத்தையே அதிகரிக்கும். ஏனெனில் மெத்தோடிஸ்டுகள் அவர்கள் செய்ததுதான் சரி என்றும் பாப்டிஸ்டுகள் தவறு என்றும் சொல்லுவார்கள். பாப்டிஸ்டுகளோ அவர்கள் தவறு, நாங்கள் செய்ததுதான் சரி என்பார்கள். அது அதிக அழுத்தம் உண்டாக்குகிறது. ஏனெனில் நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள் என்பதை அறியாமல் இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் எப்பொழுதாவது கிறிஸ்துவரிடம் வருவீர்களானால் அழுத்தத்தை வெளியேற்றலாம். ஏனெனில் அப்பொழுது அதெல்லாம் முடிந்துவிடும். அதை தீர்த்து விடுங்கள். அது தேவனால் அருளப்பட்ட பாதுகாப்பு ஸ்தலம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று தேவன் கூறியுள்ளார். வியாதியுள்ள நேரத்தின் போது வியாதி உங்களை தாக்கி மருத்துவரோ இதை குறித்து வேறென்றும் என்னால் செய்ய முடியாது என்று கூறிவிட்டால் அழுத்தத்தை அதிகரித்துக் கொள்ளாதீர்கள். அழுத்தத்தை வெளியேற்றுங்கள். உங்கள் போதகரை கூப்பிடுங்கள். அவர் உங்களுக்கு எண்ணெய் பூசி ஜபம் செய்யட்டும். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். அழுத்தத்தை வெளியேற்றுங்கள். புரிகின்றதா? அவர் நமக்கு அடைக்கலம். நீங்கள் இந்த அடைக்கலத்துக்குள் இருக்கும் போது இந்த அடைக்கலத்தில் உள்ள எதன் பேரிலும் உங்களுக்கு உரிமை உண்டு. கிறிஸ்துவே நமக்கு அடைக்கலம். உங்களுக்கு தேவையான அனைத்தும் அவரில் உள்ளது. ஆமே. வியாதியின் போது அழுத்தத்தை அதிகரித்துக் கொள்ளாதீர்கள். அழுத்தத்தை வெளியேற்றுங்கள். நீங்களோ நான் வியப்புறுகிறேன் சகோதரன் பிரணாமே என்று கூறலாம். நீங்கள் வியப்புறாதீர்கள். அழுத்தத்தை வெளியேற்றி விடுங்கள். உங்கள் விவகாரத்தை தேவனிடம் சமர்ப்பித்து விட்டு எல்லாம் முடிந்து விட்டது என்பது போல் சென்று கொண்டே இருங்கள். அழுத்தத்தை அதிகரித்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் தேவனிடம் சமர்ப்பிப்பது அழுத்தத்தை வெளியேற்றிவிடும். நீங்களோ சகோதரன் பிரணாமே எனக்கு கவலையாயுள்ளது, என்ன செய்வதென்றே தெரியவில்லை எனலாம். அழுத்தத்தை வெளியேற்றுங்கள். ஆமே. அடைக்கல பட்டணத்தில் அவர் உங்கள் கவலை எடுத்து போட்டார். எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் கவலைகளை குறித்து கவலை கொள்ளாதீர்கள். அது அவருடைய வேலை. சில ஆண்டுகளுக்கு முன்பு 10 சென்டுகள் அங்காடியில் ஒரு ஸ்திரீயை சந்தித்தேன். அவளுக்கு சுமார் 60 வயது இருக்கும். ஆனால் காண்பதற்கோ 30 வயது போல இருந்தாள். சகோதரியே, உங்களால் எப்படி இப்படி இருக்க முடிகிறது என்று நான் கேட்டேன். அவளோ, சகோதரன் பிரணாமே, என் 2 மகன்கள் மருத்துவர்கள். அவர்கள் உங்களை விட மூத்தவர்கள் என்று கூறினாள். உண்மையை கூறினால் அவள் காண்பதற்கு 30 வயதிற்கும் அதிகமாக தோன்றவே இல்லை. அவள், இதுதான் அதன் ரகசியம். எனக்கு 12 வயதான போது நான் கிறிஸ்துவிடம் வந்தேன். நான் உட்கார்ந்து கொண்டு அதை குறித்து ஆழ்ந்து சிந்திக்கலானேன். நான் மற்ற மார்க்கங்களையும் குறித்து ஆராய்ந்து பார்த்தேன். ஆனால் நான் உண்மையான மார்க்கத்தை கண்டுகொண்ட போதோ நான் கிறிஸ்துவிடத்தில் வந்து என் விவகாரத்தையும் என் ஆத்மாவையும் என்னுடைய எல்லாவற்றையும் அவரிடம் கொண்டு சென்றேன். அன்று முதல் நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்கவில்லை என்றாள். மேலும் அவர் என்னுடைய எல்லா தொல்லைகளையும் குறித்து கவனித்து பேணுவதாக வாக்களித்தார். எனவே அவர் அதை செய்யும் அளவிற்கு பெரியவராய் இல்லாமல் போனால் அதை செய்ய நான் போதிய அளவிற்கு பெரியவள் அல்லவே. எனவே அதை குறித்து நான் கவலைப்படுவதனால் என்ன பயன் என்று கூறினாள். புரிகின்றதா? அதுதானது. உங்கள் கவலைகளை எல்லாம் தம்மேல் ஏற்றுக்கொள்வதாக கிறிஸ்து வாக்களித்துள்ளார். உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். எனவே நீங்கள் எதை குறித்து கவலை கொள்கிறீர்கள்? கவலை அழுத்தத்தை அதிகரிக்கும். அழுத்தம் வெடிக்கும்படி செய்யும். எனவே உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்துவிட்டு கவலைப்படுவதை விட்டு விலகுங்கள். சரி, இப்பொழுது அதை எப்படி செய்வதென்று நீங்கள் கேட்கலாம். அவருடைய வாக்குத்தத்தத்தை மாத்திரம் நம்புங்கள். அவர் அதை செய்வதாக ஒரு வாக்குத்தத்தம் செய்தார். மரண நேரத்திலும் கூட மரண தூதன் அறைக்குள்ளாக வரும்போது, ஓ சகோதரன் பிரணாமே, நான் பயந்து போவேன் என்று எனக்கு தெரியும். ஓ இல்லை, நீங்கள் அடைக்கலத்துக்குள் இருக்கிறீர்கள். இல்லை இல்லை, நீங்கள் மறிக்கப் போகிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு வழியில் நீங்கள் சென்றே ஆக வேண்டும். எனவே அந்த புகலிடத்துக்குள் பிரவேசித்து பாதுகாப்பாய் இருப்பதை உணருங்கள். அது உண்மை. அந்த புகலிடத்துக்குள் இருக்கும் வரைக்கும் நீங்கள் பாதுகாப்பாயிருப்பீர்கள். அவர் உங்களுக்காக மரித்தார் என்பதை நினைவு கூறுங்கள். அவர் உங்கள் மேல் கவலை கொள்கிறார். அவர் உங்களுக்காக மரித்தார். இப்பொழுது நாம் ஒரு காட்சியை எடுத்துக்கொள்வோம். நீங்கள், சகோதரன் பிரணாமே, மரணத்தூதன் கதவை தட்டும் போது கூட நாம் பயப்படக்கூடாது என்றா நீர் சொல்லுகிறீர் என்று கேட்கலாம். சிறிதளவும் பயப்பட வேண்டியதே இல்லை. நீங்கள் எப்படி பயப்படாமல் இருக்கிறீர்கள்? புகலிடத்துக்கு வாருங்கள், அவ்வளவுதான். நீங்களோ சகோதரன் பிரணாமே எனலாம். இப்பொழுது ஒரு நிமிடம் பொறுங்கள். இஸ்ரவேலர் எகிப்தில் இருந்ததை நாம் எடுத்துக் கொள்வோம். ஒரு காலத்தில் பஸ்காவின் அந்த மகத்தான இரவின் போது தேவன், நான் சங்கார தூதனை தேசத்தினூடாக அனுப்பப் போகிறேன். வாசலில் ரத்தம் பூசப்பட்டிருந்தால் ஒழிய மற்றபடி ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள தலச்சன் பிள்ளையையும் நான் கொன்று போட போகிறேன் என்றார். அங்கு வாக்குத்தத்தம் பெற்றிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு சென்று கொண்டிருந்தனர். அது பஸ்காவின் இரவு. சங்கார தூதரோ தேசத்தில் இருக்கிறார். தெருவில் இருந்து கூச்சல் வருவதை நாம் கேட்கிறோம். நாம் வெளியே பார்க்கிறோம். 2 பெரிய கருப்பு சட்டைகள் தெருவின் வழியாக சட்டையடித்து சென்று கொண்டே இருக்கின்றன. இஸ்ரவேல் ஜனங்கள் கலக்கமடைந்தனர் என்றார் நீங்கள் நினைக்கிறீர்கள்? இல்லை ஐயா. மரணம் வாசலில் இருந்தது. சிறு பையனோ ஜன்னலின் வழியாக எட்டி பார்த்தான். அவன்தான் குடும்பத்தின் தலச்சன் பிள்ளை. அவன் அந்த பெரிய கருப்பு தூதனை காண்கிறான். அவன், அப்பா, நீங்கள் என்னை நேசிக்கிறீர்களா என்று நோக்கி பார்த்து கேட்கிறான். அப்பொழுது தகப்பனோ, நிச்சயமாகவே மகனே, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று கூறுகிறார். மீண்டும் மகன், அப்பா, நான் உங்கள் தலச்சன் பிள்ளை இல்லையா என்று கேட்க தகப்பனோ, ஆம் மகனே, நீதான் தலச்சன் பிள்ளை என்கிறான். அப்பொழுது மகன், அங்கே பாருங்கள் அப்பா, அந்த தூதன் அந்த சிறுவனை கொண்டு விட்டானே. அந்த பையனை எனக்கு தெரியும். அவனோடு நான் விளையாடி இருக்கிறேன். ஓஹோ அப்பா, இதோ தூதன் வீட்டை நோக்கி வருகிறானே என்கிறான். அதற்கு தகப்பனோ, ஆனால் மகனே, நிலைக்காலை பார்த்தாயா என்கிறான். ஹல்லேலூயா. மகனோ, அப்பா, தூதன் என்னை கொண்டு விடுவானா என்கிறான். தகப்பனோ, இல்லை மகனே, அவனால் உன்னை கொல்ல முடியாது என்கிறான். மகனோ, ஏன் என்று கேட்கிறான். அது அவருடைய வாக்குத்தத்தமாயிருக்கிறது. நான் ரத்தத்தை காணும் போது உங்களை கடந்து செல்வேன் என்பது. நீ திரும்பி போய் உன்னுடைய விளையாட்டு சாமான்களை எடுத்துக்கொண்டு விளையாடத் துவங்கு. மகனே, கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாம் தேவனுடைய புகலிடத்தில் இருக்கிறோம். நீராவியை வெளியேற்றுங்கள். மற்றவர்கள் கூச்சலிட்டு நீராவியை அதிகரித்துக் கொண்டிருந்த போது இஸ்ரவேல் ஜனங்கள் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு வேதத்தை படிக்க முடிந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் அமைதியான நிலையில் இருந்தனர். ஏன்? மரணம் வாசலில் இருந்த போதும் அது எத்தகைய வித்தியாசத்தை உண்டாக்கிறது? அது அவர்களை சேதப்படுத்த முடியவில்லை. எனவே மரணம் நமது வாசலண்டை வருகிற போது தேவனுக்கு மகிமை, தேவனுடைய தேவையான ரத்தம் என் இருதயமாக இடைக்காலில் பூசப்பட்டுள்ள வரைக்கும் அது என்ன வித்தியாசத்தை உண்டாக்குகிறது? அது உங்களை தொல்லைப்படுத்த முடியாது. நாளை நீங்கள் மறித்துவிட போகிறீர்கள் என்று மருத்துவர் கூறுகிற போது அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணும்? ரத்தமோ இலைக்காலில் இருக்கிறதே, நீங்கள் எப்படியும் இறக்கத்தான் வேண்டும். ஆனால் அந்த ரத்தம் பூசப்பட்டிருக்குமேயானால் அப்பொழுது எனக்கு ஒரு உயிர் தெழுதல் வரப்போகிறது. ஆமேன். இஸ்ரவேல் ஜனங்களால் அமைதியாக இருக்க முடிந்தது. அவர்கள் நீராவியை அதிகரித்துக் கொள்ள வேண்டியதில்லை. ஏனெனில் சங்கார தூதன் அவர்களை தாக்க முடியாது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அவர்கள் ரத்தத்தின் கீழ் இருந்தனர். அது தேவனால் அருளப்பட்ட வழி. இப்பொழுது கவனியுங்கள், அதை குறித்து நான் நிச்சயமுடையவனாக இருக்க முடியுமா என்று நீங்கள் கேட்கலாம். கிறிஸ்தவர்களே, இங்கே பாருங்கள், அதை குறித்து நான் நிச்சயமுடையவனாக இருக்க முடியுமா? அதை குறித்து போன இரவு நான் பேசினேன். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட உடன்படிக்கை செய்யப்பட்ட தேவனுடைய மக்கள். பாலும் தேரும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் அந்த தேசத்தை கண்டதே இல்லை. அவர்களில் ஒருவராவது அங்கு சென்றதும் இல்லை. ஆனால் அவர்கள் அதனுடைய வாக்குத்தத்தை உடையவர்களாக இருந்தனர். புரிகின்றதா? அவர்கள் அந்த தேசத்திற்கு அங்கே ஒருபோதும் சென்றதே கிடையாது. அவர்கள் அந்த தேசத்தை குறித்து ஒன்றுமே அறியாதிருந்தார்கள். ஆனால் அவர்கள் அந்த தேசத்திற்கென வாக்களிக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் அவருடைய தீர்க்கதரிசியின் மூலமாக தேவனுடைய கரத்தினால் அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் வெளியே வந்தனர். அவர்கள் சஞ்சாரிகளாய் இருந்து அந்நியரும் சஞ்சாரிகளுமாய் இருப்பதாக அறிக்கை செய்து அவர்கள் எவருமே ஒருபோதும் கண்டிராத தேசத்தை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருந்தனர். அதை குறித்து யோசித்து பாருங்கள். அவர்கள் எல்லைக்கோட்டை நெருங்கி வந்தனர். அவர்களுக்கு யோசுவா என்னும் பெயர் கொண்ட சிறந்த போர் வீரன் இருந்தார். யோசுவா என்றால் யெகோவா ரட்சகர் என்று பொருள். யோசுவா யோர்தானை கடந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் பிரவேசித்து அது நன்மையான தேசம் என்னும் அத்தாட்சியோடு திரும்பி வந்தான். அவர்கள் ஒரு திராட்சை குலையை கொண்டு வந்தனர். அது இருவர் சுமக்கத்தக்கதாக அவ்வளவு பெரியதாக இருந்தது. தேவன் சொன்ன விதமாகவே அது அமைந்திருந்தது. பாலும் தேனும் ஓடிக்கொண்டிருந்தது. அது அவர்கள் எல்லோரையுமே கலிகூற செய்திருக்க வேண்டும். ஏன்? தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்ததும் யாருமே அது குறித்து ஒன்றுமே அறிந்திராததுமான அந்த தேசத்தில் இருந்து யோசுவா அத்தாட்சியை கொண்டு வந்தான். புரிகின்றதா? அவர்களுக்கு அந்த தேசம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருந்தது. அவர்கள் அதை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருந்தனர். ஒரு நாள் மனித குலம் கண்ணியில் அகப்பட்டுக் கொண்டது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து என்று பெயர் கொண்ட ஒருவர் பூமிக்கு வந்தார். இயேசு என்றால் யெகோவா ரட்சகர் என்று பொருள். அவர் மரணம் என்னும் யோர்தானை அடைந்தார். மரணமாகிய யோர்தானை கடந்து ஈஸ்டர் காலையில் மனிதன் மரித்த பிறகும் ஜீவிக்க முடியும் என்னும் அத்தாட்சியோடு உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா! மரணம் என்பது முடிவல்ல. ஒரு மனிதன் மரித்த பிறகும் ஜீவிக்க முடியும் என்பதை இயேசு நிரூபித்தார். அவர் அவர்களுக்கு முன்பாக நின்றார். அவர் சொன்னார், அவர் போவதற்கு முன்பு என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை இடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்றார். அவர் ஈஸ்டர் காலையிலே சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் தங்களை குறித்து வெட்கமடையும் அளவிற்கு அவர் மரித்தார். அவர் மறித்த போது ரோம போர்ச்சேவகர் அவருடைய இருதயத்தை ஒரு இட்டியினால் குத்திய போது தண்ணீரும் ரத்தமும் பிரிந்திருந்தது. அவர் மறித்தோரிலேயே மிகவும் மறித்தவராயிருந்தார். அவர் மற்றெந்த மனிதனைப் போலவே கல்லறைக்கு சென்றார். அவருடைய ஆத்மாவோ பாதாளத்துக்கு சென்றதாக வேதம் கூறுகிறது. ஆனால் ஈஸ்டர் காலையில் அவர் மரணம், பாதாளம், கல்லறை ஆகியவர்களிலிருந்து வெளியே வந்து மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன் என்றார். அவரோ, நான் ஒரு மனிதன் என்றார். அவர்களோ, அவர் ஒரு ஆவி என்றனர். அவரோ, எனக்கு ஒரு மீன் ரொட்டி துண்டை தாருங்கள் என்றார். அவர் அப்பமும் மீனும் புசித்தார். அவர் மறித்து தேசத்துக்கு சென்று மறித்த பின்பும் ஒரு மனிதன் உயிர் வாழக்கூடும் என்னும் அத்தாட்சியோடு திரும்பி வந்தார். அப்படி இருக்க மரணத்துக்கு நம்முடன் என்ன சம்பந்தம்? அழுத்தத்தை வெளியேற்றுங்கள். அது மாத்திரமல்ல, அவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். அது என்ன? அவர் நமக்கு நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் இதை ஒவ்வொரு விசுவாசிக்கும் நிரூபிப்பதற்கென, நீங்கள் இங்கு அவிசுவாசத்தில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் வார்த்தையை விசுவாசிப்பதில்லை, நீங்கள் உலகத்தின் காரியங்களில் பாவங்களில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, மறிக்க கூடாத ஒரு ஜீவன் என்றார். இப்பொழுது கவனியுங்கள், அவருடைய ஆவியை நாம் பெறும்போது ஒரு காலத்தில் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்த நமக்கு அவர் புது பிறப்பை, புது ஜீவனை அருளுகிறார். அவர் என்ன செய்கிறார்? நாம் மரித்து இயேசுவுக்குள் அடக்கம் பண்ணப்படுகிறோம். நாம் ஆவியில் எழுந்து உலக காரியங்களை விட்டு பரலோக காரியங்களுக்குள் செல்கிறோம். இன்றிரவு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவரோடு கூட உன்னதங்களில் உட்கார்ந்திருக்கிறோம். இங்குள்ள எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்னமும் உலகத்தில் அன்பு கூறுகிறீர்கள்? நீங்கள் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் அல்ல. நீங்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தை குறித்து வெளியில் கூறுகிற ஒருவரே என்று அதை சுதந்திரித்துக் கொண்ட ஒருவர் அல்ல. ஏனெனில் ஒரு மனிதர் இயேசு கிறிஸ்துவை ஒருமுறை ருசி பார்த்தால் அவர் உலக காரியங்களுக்கு மறித்து விடுகிறார். அதற்கு மறுபடியும் திரும்புவதற்கு அவருக்கு எக்காரணத்தைக் கொண்டும் வாஞ்சையே இராது. அது என்ன செய்கிறது? பவுலோ, நான் முன்பு வாழ்ந்த ஜீவியத்தை நான் ஒருபோது வாழமாட்டேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்றான். அவர் அவனை உலகத்தின் பாவமாகிய இந்த தாழ்ந்த மட்டத்தில் இருந்து உயர்த்தினார். நாம் நம்மை திரும்பி பார்த்து நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை காணும்படியான ஒரு ஸ்தானத்துக்கு உயர்த்தினார். மகிமை, நாம் ஒரு காலத்தில் எங்கே ஜீவித்தோம் என்பதை திரும்பி பார்க்கிறோம். இப்பொழுதோ நாம் வித்தியாசமாய் ஜீவிக்கிறோம். அது என்ன? நாம் மறித்து நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவனுடைய தேவனுக்குள் மறைந்து பரிசுத்த ஆவியால் முத்திரிக்கப்பட்டு உலக காரியங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதற்கு அது உறுதிப்பாடாய் விளங்குகிறது. அப்பொழுது உயிரோடு இருக்கிற நமக்கு நிரூபிக்கும்படியாய் அவர் எந்த அத்தாட்சியுடன் திரும்பி வந்தாரோ அதே அத்தாட்சியை பெற்றவர்களாய் உயிரோடு இருப்போம். அது மகிமையான தேசம். இது முன்தொகை மாத்திரமே. இது நம்முடைய இரட்சிப்பின் அச்சாரம். இது ஒப்பந்தத்தை நிலைக்க செய்கிற முதல் பணமாயிருக்கிறது. மகிமை, இதுவே தேவனுடைய ஒப்பந்தத்தை நிலைக்க செய்கிறது. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவர் ஆக்கிரை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறார். அழுத்தத்தை வெளியேற்றுங்கள் சகோதரனை. ஆமையா, ஆமேன். நீங்கள் அதை புரிந்து கொள்கிறீர்களா? கிறிஸ்துவுக்கு ஒரு மாதிரியான அந்த மகத்தான தீர்க்கதரிசியாகிய எலியாவை பாருங்கள். எலிசா சபைக்கு மாதிரியா இருக்கிறான். அந்த தீர்க்கதரிசியின் மேல் இரட்டிப்பான ஆவி வந்தது. அவன் ஒரு நாள் யோர்தானை நோக்கி நடந்தான். அது இந்நாளுக்கு உதாரணமாய் உள்ளது. அவர்கள் இப்பொழுது கொண்டுள்ள இந்த அரசாங்கம் போன்றவர்களுக்கு ஆகா, இசபேல் போன்றவர்கள். இசபேலை குறித்த என் பிரசங்கம் உங்களுக்கு நினைவிருக்கும். கவனியுங்கள், ஒரு காரணத்துக்காக எலிசா எலியாவை பின்தொடர்ந்த போது அவன் அவரை எங்கு கொண்டு சென்றான்? யோர்தானுக்கு, கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு, தீர்க்கதரிசிகளின் பள்ளிக்கு, அதன் பிறகே யோர்தானுக்கு. அந்த வழியில் தான் அவர் உங்களை கொண்டு செல்கிறார். நீதிமானாக்கப்படுதலின் வழியாக பரிசுத்தமாக்கப்படுதல், அதன் பிறகு மரித்து ஜீவனை பெறுதல். ஆவேன். ஏதோ ஒரு ஸ்தாபனத்துக்கு அல்ல, அல்லது ஒரு கோட்பாட்டிற்கு அல்ல. ஆனால் நீங்கள் மறுபடியும் பிறப்பதற்கென உங்கள் ஆவி மரிக்கக்கூடிய இடத்திற்கு. எலியா தண்ணீரை அடித்து யோர்தானின் வழியாக நடந்து சென்றார். எலிசா அவனை பின்தொடர்ந்தார். எலிசா இப்புறம் உள்ள தேசத்துக்கு திரும்பின போது அவன் இரட்டிப்பான பங்கோடு திரும்பி வந்தான். இன்றைக்கு நாம் இயேசுவை அவருடைய மரணம், அடக்கம், ஞானஸ்தானம், மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை சரியாக கூறினால் ஞானஸ்தானம் மூலம் பின்தொடர்கிறோம். அவரை நாம் விசுவாசிக்கிறோம். நாம் உலகத்தின் காரியங்களுக்கு மறித்து நாம் ஒன்றுமில்லை என்பதை அறிக்கை செய்து அவருடைய நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்று ஞானஸ்தானத்தின் மூலம் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிர்த்தெழுதலில் எழுந்திருக்கிறோம். நமது ஆவி உலகத்தின் காரியங்களுக்கு மேலாக ஜீவிக்கிறது. அப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். நாம் ஒரு பங்கை பெற்றுக் கொண்டோம். நாம் யோர்தானின் மரணக்கோட்டிலிருந்து திரும்பி வரும்போது மற்ற பங்கை பெறுவோம். இப்பொழுது நமக்குள்ள சரீரங்கள், நாம் பெற்றுள்ள ஆவிகள் அச்சாரமாகிய பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டுள்ளது. அது மறிக்க முடியாது, ஏனெனில் அது தேவனின் பாகம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சரீரங்கள் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் அணிகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவரை கடைசி நாளில் எழுப்புவேன். ஆமென். நீராவியை வெளியேற்றுங்கள். அணுகுண்டுகளோ அல்லது வேறெதுவோ தாக்கினால் அது என்ன வித்தியாசத்தை உண்டுபடுகிறது? அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், இது ஒன்று மாத்திரம் நாம் அறிவோம், அதாவது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. எனவே உலகம் கூற வேண்டியதை குறித்து நமக்கு என்ன கவலை, அடுத்தது குறித்து நமக்கு என்ன கவலை, அது நமக்கு எந்த வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறதில்லை. ஏனெனில் நம்மால் நீராவியை வெளியேற்ற முடியும்.
Come where the dewdrops of mercy are bright, shine all around us.
இரக்கத்தின் படித்துளிகள் பிரகாசமாயுள்ள இடத்திற்கு அது வருகிறது. இயேசுவே உலகத்தின் ஒளியே, எங்களை சுற்றிலும் இரவும் பகலும் பிரகாசியும். நம்முடைய தலைகள் வணங்கியிருப்பதோடு நாம் நம்முடைய கரங்களை உயர்த்துவோமாக.
Walk in the light, beautiful light. Come where the dewdrops of mercy are bright. Shine all around us.
நாம் ஒளியில் நடப்போம், அழகான ஒளியில். இரக்கத்தின் படித்துளிகள் பிரகாசமாயுள்ள இடத்திற்கு அது வருகிறது. இயேசுவே உலகத்தின் ஒளி, எங்களை சுற்றிலும் இரவும் பகலும் பிரகாசியும். எங்கள் பரலோக பிதாவே, சாத்தான் யுத்தத்தில் தோற்றுவிட்டான். பொறுமையாயிருக்கிறோம், நீராவியை அதிகரித்துக் கொள்ளவில்லை. இங்கு நின்று கொண்டு நீராவியை வெளியேற்றுதல் என்பதை குறித்து பிரசங்கம் செய்துவிட்ட பிறகு இந்த பீட அழைப்பு கொடுக்க கூடாதபடிக்கு சாத்தான் என்னை பிரசங்க பீடத்தில் இருந்து விரட்டிவிடலாம் என்று எண்ணினான். இல்லை கத்தாவே, என் இதயத்தில் ஏதோ ஒன்று எரிந்து கொண்டு இங்கு யாரோ ஒருவர் இருக்கிறார், யாரோ ஒருவர் அந்த கண்மலையை தேடிக்கொண்டிருக்கிறார் என்று கூறுகிறது. பிதாவே, வெற்றிக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடைசி நபர் கீழத்துக்கு நடந்து வந்த போது அடைந்து போயிருந்த விளக்குகள் மீண்டும் எரிய தொடங்கிவிட்டன. போரில் தோற்று போனான் என்பதை சாத்தான் கண்டபோது அவன் முயற்சியை கைவிட்டான். இன்றிரவு இங்கு கிருபையின் எண்ணிக்கையாக 5 வெளியேறப்பட்ட ஆத்துமாக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். 5 இயேசு, விசுவாசம், கிருபை என்ற இந்த வார்த்தைகள் ஆங்கிலத்தில் 5 எழுத்துக்களை கொண்டவர்களாயிருக்கின்றன. ஓ தேவனே, நீர் தேவனாயிருக்கிறீர். நீர் ஒருபோதும் தவறுவதே இல்லை. நீர் எப்பொழுதும் சரியாகவே இருக்கிறீர். நான் பார்த்துக் கொண்டிருக்கையில் இங்கே இந்த பக்கத்தில் சகோதரி வில்சனின் மகள் நின்று கொண்டிருக்கிறாள். அந்த சிறுமியை எனக்கு நினைவிருக்கிறது. அவளை நீர் அழைத்தது என் நினைவுக்கு வருகிறது. அநேக ஆண்டுகளுக்கு முன்பு நியூ மார்க்கெட்டில் அவளை நீர் அழைத்த அந்த இரவு என் நினைவுக்கு வருகிறது. கத்தாவே, அந்த இரவு அங்கிருந்ததை நான் நினைவு கூறுகிறேன். இதோ அவள் பக்கத்தில் எங்களுடன் ஐக்கியம் கொள்ள நியூயார்க்கில் இருந்து இங்கு வந்துள்ள ஒரு பெண்மணி நின்று கொண்டிருக்கிறாள். இங்கு ஒரு வாலிபனும் வாலிபஸ்திரியும். இந்த உலகமானது இங்கே எல்லா விதமான ஆபாசமான நடனங்களில் ஈடுபட்டு சென்று கொண்டிருக்கும் போது இவர்கள் இந்த திருப்பு முனைக்கு வந்துள்ளார்கள். அவர்கள் கண்மலையை தேடி நடந்து வந்திருக்கிறார்கள். பீடத்தின் கடைசியில் ஒரு இளைஞன் கரங்களை உயர்த்தி நின்று கொண்டிருக்கிறான். அவன் கண்மலையை கண்டுகொள்ள விரும்புகிறான். இயேசுவே, நீரே அந்த கண்மலை. நீரோ 2 பேராவது 3 பேராவது என் நாமத்திலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருப்பேன் என்று உரைத்திருக்கிறீர். அப்படியானால் அந்த கண்மலை இங்கு உள்ளதே. பிதாவே, இது மிக விரோதமாக மிக எளிதாக தென்படலாம். நாங்கள் தவறு செய்யக்கூடாது என்பதற்காக நீர் காரியங்களை எளிதாக்கி விடுகிறீர். ஆனாலும் இவர்கள் அழைப்பை ஏற்று தங்கள் இருக்கைகளை விட்டு எழுந்து இங்கு வருவதை தடை செய்ய சாத்தான் முயன்றான். அவன் தன்னாலான சகல முயற்சிகளையும் செய்த போதிலும் அவன் தோற்று போய்விட்டான். இப்பொழுது உம்முடைய ஊழியக்காரன் முறையில் இவர்கள் மேல் என் கரங்களை வைத்து உமது ஆசீர்வாதங்களை கூறப்போகிறேன். தேவனே, உமது ஆசீர்வாதம் இவர்களை தொடர்வதாக. இவர்கள் ஆவியானவரின் வழிநடத்துதலை பின்பற்ற வேண்டும் என்று உத்தமமும் உண்மையுமாய் உள்ளபடியால் இதை நான் செய்கிறேன். இப்பொழுது என் சகோதரியின் ஆத்மா அழிந்து போகாதபடிக்கும் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்றும் அவருடைய இருதயத்தில் உள்ள வாஞ்சைகள் நிறைவேற வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். என் சகோதரியின் மேல் என் கரத்தை வைக்கிறேன். அநேக போராட்டங்கள் அவளை சுற்றி நெருங்கியிருந்தன என்பதை நான் அறிவேன். அவள் தன் அருமை மகனுக்காக ஜெபிக்கிறாள் என்பதையும் நான் அறிவேன். இன்றிரவு தகப்பரோ கண்ணங்களில் கண்ணீர் வடித்துக் கொண்டே சிறு தசம பாகத்தை என் கையில் கொடுத்ததை நான் அறிவேன். இன்று காலை நாங்கள் ஜெபித்து அவர்களுடைய மகனை தேவனாகிய கர்த்தரிடத்தில் சமர்ப்பித்த போது இந்த தாயும் தகப்பனும் பிள்ளையை நேசிக்கின்றனர். தேவரே, நீராவியை வெளியேற்றி எல்லாம் சரியாயுள்ளது என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடம் அவர்களுக்கு தேவையாயுள்ளது. பிதாவே, இந்த விஷயத்தை உம்மிடம் சமர்ப்பித்து விட்டோம். அதை நீர் அருளுவீர். எங்களுக்கு பயமே இல்லை. இப்பொழுதே அந்த உறுதியை அவளுக்கு அளிப்பீராக. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். பிதாவே, இந்த வாலிபனும் வாலிபஸ்திரியும் ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் மேல் என் கரங்களை வைக்கிறேன். நீராவியை வெளியேற்ற அவர்கள் வந்திருக்கிறார்கள். இதை போன்ற ஒரு இளம் தம்பதிகள் அடகுள்ளவர்கள். அவர்கள் பிசாசுக்கு இரையாயிருக்கின்றனர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே அவனால் இவர்களை மாத்திரம் உபயோகிக்க முடிந்தான். ஆனால் இவர்களோ எரிந்து கொண்டிருக்கும் விறகு கட்டைகளைப் போல் பிடுங்கப்பட்டுள்ளனர். அவர்கள் அந்த பாதுகாப்பான இடத்தை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகவே வந்திருக்கிறார்கள். நீராவியை வெளியேற்றக்கூடிய இடத்தை, அழுத்தத்தை வெளியேற்றக்கூடிய இடத்தை அடைந்து தேவனுக்கு முன்பாக தங்களை அமெரிக்கையாக்கிக் கொண்டு அவர் தேவன் என்று அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள். பிதாவே, அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட உறுதியை இப்பொழுதே நீர் அவர்களுக்கு அளிக்குமாறு நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு சிறு உமையும் இப்பொழுதே புடைத்தெடுக்கப்படுவதாக. கர்த்தாவே, தன்னுடைய கரங்களை உயர்த்தினவாறு இங்கு நின்று கொண்டிருக்கிற இந்த இளைஞன் கடைசியாக பீடத்தண்டை வந்தவன். அவன் வருவதற்காக இருக்கையை விட்டு எழுந்த மாத்திரத்தில் அணைந்த விளக்குகள் எரிய தொடங்கிவிட்டன. நீர் விரும்பின எண்ணிக்கை இதுவே. இது உம்முடைய அழைப்பாய் இருந்தது. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். நாங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, வார்த்தையை அங்கு பற்றிக் கொள்வதே. அப்பொழுது பிதாவானவர் ஜீவனுக்கு நியமித்திருக்கிறவர்கள் பின்தொடர்வார்கள். இவன் இப்பொழுது வந்திருக்கிறார். கர்த்தாவே, உட்கார்ந்து சற்று நேரம் இடைப்பார்வதற்கென அந்த கண்மலையின் பிளவை கண்டுகொள்ள விரும்புகிறான். தேவனே, இப்பொழுதே அந்த பிளவுக்கு அவனை நீர் வழிநடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எல்லா விலங்குகளும் உடைத்தெறியப்படுவதாக. இவர்கள் ஒவ்வொருவரையும் தொலைப்படுத்திக் கொண்டிருக்கும் எதிர்ப்புகள் அனைத்தும், ஒவ்வொரு காரியமும் இவர்களிடத்திலிருந்து இப்பொழுதே விலகுவதாக. அந்த சிறு காரியம், சிறு கோபம், அது எதுவானாலும், சிறு மனோபாவம், அந்த சிறு கவலை, அந்த சந்தேகம், சுற்றி நெருங்கி நிற்கிற அந்த சிறு பாவம், கர்த்தாவே, அவர்களுடைய சகோதரனாக உம்முடைய ஊழியக்காரன் முறையில் ஜீவனுள்ளோருக்கும் மரித்தோருக்கும் இடையே நின்று இவர்களுக்காக நான் பரிந்து பேசுகிறேன். தேவனே, இவர்களுடைய ஆத்துமாக்களை நான் உரிமை கோருகிறேன். இவர்கள் பீட அழைப்புக்கு கீழ்ப்படிந்ததன் அடிப்படையில் அவர்களுடைய ஜெயத்தை நான் உரிமை கோருகிறேன். சாத்தான் அதை நிறுத்த பார்த்தான் என்று நாங்கள் அறிவோம். ஆயினும் நாங்கள் அவர்களை உரிமை கோருகிறோம். உம்முடைய ஊழியக்காரன் முறையில் நான் அதை இப்பொழுதே செய்கிறேன். அவருடைய கிருபையின் வெற்றி சின்னங்களாக, பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தின் வெற்றி சின்னங்களாக, இன்றிரவு கடினமான சூழ்நிலையிலிருந்து அழைக்கப்பட்டு கண்மலையினிடத்தில் கொண்டு வரப்பட்ட இவர்களை நான் இயேசு கிறிஸ்துவுக்கு அளிக்கிறேன். இப்பொழுது அவர்கள் அழுத்தத்தை வெளியேற்றி, நான் அழைக்காவிட்டால் ஒருவரும் என்னிடத்தில் வரமாட்டான், என்னிடத்தில் வரும் எல்லோருக்கும் நான் நித்திய ஜீவனை அளித்து அவர்களை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று இயேசு கூறியுள்ளார் என்பதை அறிந்து கொள்வார்களாக. கர்த்தாவே, அது முடிவு பெற்றுவிட்டது. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவர்களை உமக்கு அளிக்கிறேன். ஆமேன். நீங்கள் இங்கு நின்று கொண்டிருக்கும் நேரத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் இருக்கைகளுக்கு திரும்பி செல்லும் போது நீங்கள் வாஞ்சித்த அனைத்தும், சுற்றி நெருங்கி நிற்கிற பாவமும் தவறுகளும் ரத்தத்தின் கீழே உள்ளன என்பதை அறிவீர்களாக. அது முற்று பெற்றுவிட்டது. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? சகோதரனே, நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? சகோதரியே, நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் அப்படியே ஆகும் என்றல்ல, அது ஏற்கனவே நடந்துவிட்டது. அது உண்மை. அது இறந்த காலம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வாழ்க்கையில் உள்ள மிகச் சிறந்தது இப்பொழுது நீங்கள் சொந்தரிக்கிற நித்திய ஜீவனே. அப்படியானால் நீங்கள் பாவத்தை விட்டு உயர ஏறிவிட்டீர்கள். பாவமோ உங்கள் கால்களின் கீழே உள்ளது. இங்கே நின்று கொண்டு உங்களிடம் தவறான ஒன்றை கூறுவதனால் எனக்கு என்ன நன்மை கிடைக்கப் போகிறது? பாதையின் முடிவில் நான் ஒரு வஞ்சகனாக எண்ணப்படுவேன். புரிகின்றதா? நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் கொண்ட காரணத்தால் நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டீர்கள். இப்பொழுது பாவம் அனைத்தையும் தள்ளிவிட்டு ஒவ்வொரு விலங்கையும் முறித்து போட்டு சுயாதீனமாக செல்லுங்கள். நீராவியை வெளியேற்றுங்கள். நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறீர்கள். பாவத்துக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் நித்திய ரட்சிப்பின் அச்சாரத்தை பெற்றிருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்து உங்களை ஏற்றுக் கொண்டுள்ளார். அவரோ, என் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், என்னிடத்தில் வருகிற யாவருக்கும் நான் நித்திய ஜீவனை அளித்து கடைசி நாளில் எழுப்புவேன் என்று கூறவில்லையா? அப்படியானால் அது முடிவு பெற்றுவிட்டது. ஆமேன். அதெல்லாம் முடிந்து விட்டது. இப்பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களிடத்தில் கிருபையா இருப்பாராக. அங்குள்ளவர்களே, நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? நான் அவரை நேசிக்கிறேன். நான் அவரை நேசிக்கிறேன். முந்தி அவர் என்னை நேசித்ததால் சம்பாதித்தார் என்ற ரட்சிப்பை கல்வாரி மரத்தினிலே. அழுத்தம் அனைத்தும் போய்விட்டதை எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? நான் என் ஆத்துமாவை பரலோக இளைப்பாறும் துறைமுகத்தில் நங்கூரமிட்டுள்ளேன். நான் இனி ஒருபோதும் கொந்தளிக்கும் கடலில் படகில் செல்ல மாட்டேன். கொந்தளிக்கும் ஆழத்தில் புயல் வீசக்கூடும், ஆனால் நானோ இயேசுவில் இனி எப்பொழுதும் பாதுகாப்பாயிருப்பேன். சார்லஸ் வெஸ்லியை குறித்த கதையை போன்றே, அவர் ஒரு நாள் கடற்கரை அருகே தன்னுடைய தனி இடத்தில் இருந்தார். அவருக்கு ஒரு சிறு வீடு இருந்தது. அவர் படித்துக் கொண்டிருந்தார். கர்த்தர் அவரை அங்கே வழிநடத்தி இருந்தார். அப்பொழுது அவர் படித்துக் கொண்டிருந்தார். ஓ, தேவனோ அவர் மீது ஒரு பாடலுக்காக அசைவாடி கொண்டிருந்தார். அப்பொழுது அவரது எழுதும்படியாக துவங்க ஒன்றையுமே பெற்றுக் கொள்ள முடியவில்லை. அவர் ஏதோ ஒன்றை எழுத துவங்கின போது ஆவியின் ஏவுதலும் அவரை விட்டு சென்று விட்டிருந்தது. எனவே அவர் கடற்கரையில் நடந்து கொண்டே அலைகளை கவனித்துக் கொண்டிருந்தார். அலைகள் வீசுவதன் மூலம் ஏதாவது ஆவியின் ஏவுதல் உண்டாகக்கூடும் என்று அவர் எண்ணினார். அப்பொழுது திடீரென்று புயல் உண்டானது. எதுவுமே எதேச்சியாக நடப்பதில்லை. ஒவ்வொரு காரியமும் தேவனால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. என்ன நடந்தாலும் கவலை இல்லை. எல்லா காரியங்களும் நன்மைக்கேதுவாக நடந்து கொண்டிருக்கின்றன. அப்பொழுது அவர் தன் சிறு வீட்டை நோக்கி நடக்க தொடங்கினார். அவர் நடக்க தொடங்கின போது காற்று பலமாக அடித்தது. அப்பொழுது அவரோ, ஓ, நான் வீடு சேர்வதற்கு முன்பே இந்த பலத்த காற்று என்னை கடற்கரையிலிருந்து தூக்கி சென்று விடுவோ என்று எண்ணினார். எனவே அவர் தன்னுடைய கோட்டை இழுத்து மூடிக்கொண்டு ஓடத் தொடங்கினார். அப்பொழுது ஏதோ ஒன்று பறந்து அவருடைய மார்பை அடைந்தது. அவர் பார்த்தபோதோ அது அடைக்கலம் தேடி வந்த ஒரு அடைக்கலான் குருவி. புயல் அடித்து ஓய்ந்து வெயில் வரும் வரைக்கும் அவரதை தன் மார்பில் அடைத்துக் கொண்டார். அதன் பிறகு அவரதை தன் விரலின் மேல் நிறுத்தி பின்னர் அது பறந்து செல்லும்படி விட்டார். அது பறந்து சென்ற போது அவருக்கு ஆவியின் ஏவுதல் உண்டானது. எனக்காக பிளவுண்ட காலங்களின் கண்மலையே, என்னையே நான் உம்மில் மறைத்துக் கொள்வேனாக என்னும் பாடலை எழுதினார். ஓ, அது எனக்கு பிடிக்கும். காலங்களின் கண்மலை, ஒரு களைப்புற்ற தேசத்தில் உள்ள அந்த கண்மலை. புயலின் நேரத்தில் ஒரு புகலிடம் புரிகின்றதா? களைப்புற்ற தேசத்தில் உள்ள அந்த கண்மலையே, என்னை மறைத்துக் கொள்வீராக. ஓ, எனக்காக பிளவுண்ட காலங்களின் கண்மலையே, அந்த மகத்தான ஆவியின் ஏவுதலை கொண்ட எழுத்தாளர்களின் பாடல்களையும் மற்ற காரியங்களையுமே நாம் இன்றைக்கு அவ்வளவாய் அனுபவித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்களோ இந்த பாடல்கள் பரிசுத்த ஆவியால் ஏவப்பட்டனவா என்று கேட்கலாம். இயேசு இவ்வுலகில் இருந்த போது தாவீது இன்னென்னதை கூறினான் என்று சங்கீதங்களில் எழுதியிருக்கவில்லையா என்று கூறினாரே? நிச்சயமாகவே அவை பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டவைகள். பிரசங்கிப்பதையும் அல்லது மற்ற எந்த காரியத்தையும் போன்று அதுவும் ஆவியினால் ஏவப்பட்டதே. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு என்பதற்காக நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வேறெந்த புகலிடமும் எனக்கு கிடையாது. ஆம், என் நம்பிக்கை இயேசுவின் ரத்தத்திலும் நீதியிலுமே அன்றி வேற எதன்மேலும் கட்டப்படவில்லை. சுற்றிலுமே ஆத்துமா தளர்ந்து போகும் போது அவரே என் நம்பிக்கையும் நான் தங்குமிடமாகவும் உள்ளார். கிறிஸ்து என்னும் திடமான பாறையின் மேல் நான் இருக்கிறேன். மற்ற எல்லா நிலங்களும் அவிழ்ந்து போகும் அடலே, அது எதுவானாலும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது உங்கள் போதகர் சகோதரன் ரடல். சாத்தான் விளக்குகளை அணைத்ததற்காக வருந்துகிறேன், ஆனாலும் எப்படியோ தேவன் ஜெயங்கொண்டார். ஆமேன்.